tepatnya. Batas yang lalu era pun.
Andhe vedanta karpura chami karakarandakam Ramanujarya maryanam Chudamani maharnisham Patpamenathigal painkadalum tan pallavame viralum Pahavanamaya painthuvaraadai padhindamaringalagum முப்புரி நூலொடு முன்கையிலேந்திய முக்கோல் தன் அழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன் கடல் சுகூடிய முடியும் கனநச்சிக முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகன் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவயஜ்வனஹாம் காந்திமத்யாம் பிரசூதாய இதிராஜாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணுஜித்தர்ய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சுவாமி எம்பெருமானாராலே அருளி செய்யப்பட்டது 9 ரத்னங்கள் போன்ற 9 திவ்ய கிரந்தங்கள். அதிலே 3 சரணாகதியை பற்றின கிரந்தங்கள். அதிலே முதல் கத்தியமாக இருக்கக்கூடியது சரணாகதி கத்தியம், 2வது ஸ்ரீரங்க கத்தியம், 3வது ஸ்ரீ வைகுண்ட கத்தியம். இதில் ஸ்ரீ சரணாகதி கத்தியத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். நடுவிலே சில காலம் அதற்கு விஸ்ராமம் ஏற்பட்டது. காரணம், மார்கழி மாதம் நடுவிலே வந்தபடியினாலே அந்த மாதம் முழுவதும் ஆண்டாளுக்காகவே அர்ப்பணித்திருக்கிறபடியினாலே அந்த காலத்திலே நடுவிலே நின்றிருந்தது. மீண்டும் இன்றிலிருந்து தொடங்கி நாம் அனுபவிக்க இழுகிறோம். அதிலே முதல் முதலிலே சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்பதை சுருக்கமாக தெரிவிக்கிறேன். சரணாகதி கத்தியம் அவதரித்த கிரமத்தை பெரியோர்கள் காட்டியுள்ளார்கள். ஒரு பங்குனி உத்தர நன்னாள் பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய திரு அவதார திருநட்சத்திர மகோத்சவம். அப்படிப்பட்ட நாளிலே நம்பெருமாள் தம் கோயிலிலிருந்து புறப்பட்டு எழுந்தருளி பிராட்டியோடே கூட, அதாவது ஸ்ரீரங்கநாச்சியாரோட கூட ஏகாசனத்திலே சேர்த்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். இந்த காலத்திலே சுவாமி எம்பெருமானார் கோயிலிலே திவ்ய தம்பதிகளை சேவிப்பதற்காக எழுந்தருளினார். அப்பொழுது பார்த்தார், நம்பெருமாளை பார்த்த காலத்தில் நம்பெருமாள் முன்பு போல் இல்லை. முன்பு எப்படி இருந்தார் என்றால் விஷைக்கொம்பு போலே இருந்தார் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ரசமாக அருளி செய்கிறார்கள். சுவாதந்திரம் நன்றாக தோற்றும்படியாக எழுந்தருளியிருந்தார். ஆனால் பக்கத்திலே பிராட்டி இருந்தபடியினாலே, அவள் புருஷக்காரம் பண்ணக்கூடியவளாகினாலே அவள் சன்னதியிலே அவருடைய சுவாதந்திரம் தலை சாய்ந்தது. சுவாதந்திரம் இல்லாதபடி அவர் தன்னுடைய குணங்கள், மற்ற குணங்கள், வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம், ஞானம், சக்தி, பிராப்தி, பூர்த்தி என்று சொல்லக்கூடிய குணங்கள் நன்றாக பிரகாசிக்கும்படியாக அவ்விடத்திலே நின்றிருந்தார். அதை கண்டவாறே எம்பெருமானார், இதுதான் சரியான தருணம், இந்த அவகாசத்தை இழந்துவிடக்கூடாது என்று நினைத்தார். அந்த காலத்திலே நம்முடைய துர்கதி எம்பெருமானாருடைய திருவுள்ளத்திலே நடையாடிய சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து இழந்தோம் என்கிற இழவும் இன்னைக்கே சம்சாரமாகிற பெரும் கடலிலே விழுந்து நோவுபடுகிறார்களே. இப்படி இருக்கக்கூடியவர்கள் நல்ல நிரந்தரமான ஆனந்தத்தை அடைய வேண்டாமா? எப்பொழுது பார்த்தாலும் ஆனந்தத்தையே அனுபவிக்கக்கூடிய உலகம் பரமபதம். இந்த நித்திய விபூதியிலே போய் எம்பெருமானுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டாமா? அதுதானே ஸ்வரூபத்துக்கு ஏற்ற புருஷார்த்தம். அதை இவர்கள் பெரும்படியாக செய்துவிட வேண்டும். இது நல்ல காலம், இந்த காலத்தை நழுவவிடக்கூடாது என்று நினைத்த எம்பெருமானார் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானுடைய திருவடித்தாமரிலே சரணம் புகுகிறார். இந்த சரணாகதி நமக்காக செய்து பெருமானார் ஏற்கனவே மதுராந்தகத்திலே சுவாச்சாரியனாக இருக்கக்கூடிய பெரிய நம்பிகள் அவரிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பெற்று அவராலே மந்திரோபதேசம் பெற்ற காலத்திலேயே எம்பெருமானை பற்றி விட்டார். அதுதான் சரணாகதி. அதான பிற்பாடு மறுபடியும் இதற்காக கிடையவே கிடையாது. ஒரு காலத்திலேயும் சக்கரதேவிகி சாஸ்திரார்த்தகா கிருத்தோயம் தாரையன் நரம், சாஸ்திரார்த்தம் என்று சரணாகதி அல்லது பிரபத்திக்கு பெயர். ஒரு தடவை தானே ஒழிய இரண்டாவது தடவை கிடையவே கிடையாது. முதல் தடவை செய்தாயிற்று, மறுபடியும் இதற்காக எம்பெருமானை பற்றினார், சரணாகதி பண்ணினார் என்றால் நமக்காக பண்ணின சரணாகதி, நம்முடைய வாழ்வுக்காக அவர் பண்ணின சரணாகதி. சாலமான திருவுள்ளமுடையவர், தனக்கு எப்படி நேர்ந்தாலும் எது நேர்ந்தாலும் கூட உலகத்திலே உள்ளான ஜீவராசிகள் எல்லாரும் நன்மை பெற வேண்டும், நன்மையாவது நாரணன் திருவடி கீழ் வாழ்ச்சியை ஒழிய வேறல்ல என்கிற சித்தாந்தத்திலே உறுதியுடையவராக இனாலே பெருமானார் நமக்காக பண்ணின சரணாகதி. அதுதான் சரணாகதி கத்தியம் என்று பார்க்கப்படுகிறது. இதிலே முதன் முதலிலே பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளை பற்றுகிறார் என்று பார்த்தோம். கீழே பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமஹம் பிரபத்யே என்று முதல் சூரணை அற்புதமான சூரணை. இதில் உண்டான விசேஷார்த்தங்களை எல்லாம் பெரியவாச்சான் பிள்ளை, அதே போல ஸ்ரீ சுதர்சன பட்டர், ஸ்ரீ தேசிகன் இவர்கள் எல்லாருடைய வியாக்கியானத்தையும் சேர்த்து ஒருவாறு நாம் அனுபவித்து வந்தோம். அதில் சொல்லப்பட்ட அர்த்தம், நீ புருஷகாரமாக ஆக வேணும், நான் பிரபத்தி பண்ணப்போகிறேன், எம்பெருமானை பற்றப்போகிறேன், எம்பெருமானை பற்றக்கூடிய எனக்கு எத்தனையோ குறைகள் உண்டு, அதை பார்த்து எம்பெருமான் சுதந்திரனாகினாலே தள்ளிவிடாதபடி நீ புருஷகாரம் செய்ய வேண்டும், அதாவது சிபார்சு செய்ய வேணும், பரிந்துரை செய்ய வேணும் என்று பிரார்த்தித்தார். இப்படி பிரார்த்தித்தவாறே அப்படியே ஆகட்டும், இவர் பண்ணக்கூடிய பிரபத்தியினாலே உங்களுடைய சம்பந்திகளுக்கெல்லாம் மோட்சம் ஏற்படும் என்று ஸ்ரீரங்கநாச்சியார் தம் சோதிவாய் திறந்து பணித்தார் என்றும் பார்த்தோம். அதற்கு மேலே எம்பெருமானார் இந்த எம்பெருமானை பற்றினார், இது துவயார்த்தமாக இருக்கக்கூடியது என்று விவரித்தார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். துவயத்தினுடைய அர்த்தத்தை தான் விவரிக்கிறது சிவநாராயண சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹாம் என்பதுதான் துவயம் என்பது எல்லோரும் அறிந்தது. அந்த துவயத்தினுடைய அர்த்தத்தையே விவரித்து காட்டக்கூடியதுதான் சரணாகதி கத்யம் என்று தம்முடைய பேருரையிலே வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை ஆங்காங்கே காட்டி கொண்டு போந்தார். அதையும் நாம் விஸ்தரமாக அனுபவிக்க பெற்றோம். அப்படி சரணாகதி முடிந்த பிற்பாடு எம்பெருமானை பற்றின பிற்பாடு இனி செய்ய வேண்டியது ஒன்றுமில்லையே, இப்படி இருக்கும் பொழுது மேலே பிரபந்தம் முடிக்க வேண்டியது தானே என்று கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கு சமாதானம் தெரிவிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை, அதையும் நாம் அனுபவித்தோம். முடிந்த பிற்பாடும் சில வாக்கியங்கள் பார்க்கப்படுகின்றன. இந்த எம்பெருமான் அவன் பதில் சொல்கிறான், சில வார்த்தைகள் சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம். அதையும் எம்பெருமானார் கேட்டு வெளியிட்டிருக்கிறார். தாம் எம்பெருமானிடத்திலே பேசினது, அதற்கு எம்பெருமான் பதில் உரைத்தது, எல்லாவற்றையும் அவரே வெளியிட்டிருக்கிறார் இந்த சரணாகதி கத்தியத்திலே. ஆக இந்த சரணாகதி கத்தியத்திலே எம்பெருமானார் பேசும் பேச்சும் கேட்கிறோம். அதுபோல எம்பெருமானார் பண்ணின பிரபத்திக்கு எம்பெருமான் என்ன பதிலளித்தான் அதையும் பார்க்கிறோம் இவ்விடத்திலே. அதைத்தான் அனுபவித்து வருகிறோம் இப்பொழுது. எம்பெருமான் அவன் பதில் சொல்கிறான் எம்பெருமானாருக்கு, இவர் பிரபத்தி பண்ணின விற்பாடு எம்பெருமான் பதில் சொல்லுகிறான். தீரங்கநாதன் நம்பெருமாள் சோதிவாய் திறந்து அவன் தெரிவிக்கிறான், கவலைப்பட வேண்டாம், அதனுடைய சார சங்கிரகம் இதுதான். எல்லாம் சிறு தூரம் அனுபவித்து முடித்திருக்கிறோம். அதிலே சாரமாக இருக்கக்கூடியது இதுதான் சொல்கிறான். எத்தனையோ தோஷங்கள் இருக்கும் உமக்கு, நீர் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே நான் சர்ம ஸ்லோகத்திலே சொன்ன பிரகாரம் சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி, எல்லா விதமான பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன். என்னுடைய பிராப்தி என்னை வந்து அடைவதற்கு எந்தெந்த பாபங்கள் தடையாக இருக்கின்றனவோ அவைகளையெல்லாம் போக்கி என்னை அடையும்படியாக செய்கிறேன். என்னுடைய கைங்கரியத்தை நீர் பெறுவீர் என்று உறுதி அளிக்கிறான் எம்பெருமான். அவனுடைய உறுதி மொழியைத்தான் இப்பொழுது நாம் அனுபவிக்க தொடங்குகிறோம். ஏற்கனவே நடந்திருக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம், அதற்கு மேலே அவனுடைய உறுதிமொழி. இந்த உறுதிமொழியை நாம் இப்பொழுது அனுபவிக்கப் பெறுகிறோம், தொடர்ந்து அனுபவிப்போம்.
17வது சூர்ணை. ஏவம் பூத மஸ்கைங்கரிய பிராப்தியுபாயதயா அவகிருப்த சமஸ்த வஸ்து விஹீனோபி.
எத்தனையோ தோஷங்கள் உமக்கு இருக்கலாம், தோஷங்களை பற்றி எல்லாம் நீர் கவலைப்பட வேண்டாம் என்று தெரிவிக்கிறான். எம்பெருமானாருக்கு தோஷம் உண்டான்னு கேட்டா கிடையாது, ஆனாலும் நமக்குண்டல்லவா, எம்பெருமானார் பண்ணின பிரபத்தி நமக்காக. ஆனால் எம்பெருமான் சொல்றான், எத்தனையோ தோஷங்கள் இருந்தாலும் என்று எம்பெருமானாருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு அளிக்கக்கூடிய உறுதிமொழி என்று கொள்ள வேண்டும் இவ்விடத்திலே. அதை நாம் அனுபவித்தோம் கீழே. இந்த சூரனை மாத்திரம் வாசிச்சுட்டு மேலே இருக்கக்கூடியதெல்லாம் விவரித்து சொல்கிறேன் இப்பொழுது.
அனந்த சத்விரோதி பாபாக்ராந்தோபி அனந்த மதபசார யுக்தோபி அனந்த மதியாபசார யுக்தோபி அனந்த அசக்யாபசார யுக்தோபி ஏதத் காரிய காரணபூத அநாதி விபரீத அகங்கார விமூடாத்ம ஸ்வபாவோபி ஏதத் உபய காரிய காரணபூத அநாதி விபரீத வாசனா சம்பத்தோபி ஏதத் அனுகுண பிரகிருதி விசேஷ சம்பத்தோபி ஏதன்மூல ஆத்யாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்விக சுகதுக்க சத்தேது சதிதரோபேக்ஷணீய விஷயானுபவ ஞான சங்கோச ரூப மச்சரணாரவிந்த யுகடைகாந்திகாத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி விக்ன பிரதியதோபி ஏன கேனாபி பிரகாரேண த்வயவக்தா த்வம் கேவலம் மதீயையைவ தயயா நிஷேஷ வினஷ்ட சஹேதுக மச்சரணாரவிந்த யுகடைகாந்திகாத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி விக்னஹா
என்கிற பர்யந்தம் நாம் அனுபவித்திருக்கிறோம். உமக்கு என்ன குறை இருந்தாலும் அதை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம். நான் எல்லாவற்றையும் பொறுத்து உம்மை என்னுடைய திருவடி கீழ் வைத்துக் கொள்கிறேன் என்று உறுதியளிக்கிறான் எம்பெருமான். எந்த பிரகாரத்திலேயோ துவயத்தை சொல்லும், எனக்கேன பிரகாரேனா, எந்த விதத்தில் துவயத்தை சொன்னாலும் சரி. துவயத்தை சொன்னால்னா அதற்கெல்லாம் விவரணம் காட்டினார் கீழே பெரியவாச்சான் பிள்ளை. துவயத்தை எப்படின்னா அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொல்ல வேண்டாம், அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும் சரி. அதற்கு மேலே பூர்வகண்டம் உத்தரகண்டம் அந்த ரெண்டையும் சேர்த்தே சொல்ல வேண்டும், அது மட்டும் உண்டுன்னு கீழே காட்டினார். எதற்கா என்று கேட்டால் அதை அழகாக விவரித்து காட்டினார். சிவநாராயண சரணம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. அதில் பூர்வகண்டம் சிவநாராயண சரணம் சரணம் பிரபத்யே என்பது அது முற்பகுதி முற்கூற்று. அடுத்தபடியாக இருக்கக்கூடியது இருக்கிறது ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, அது பிற்கூற்று. இரண்டையும் சேர்த்தே சொல்ல வேணும், அது ஒரு நியமத்தை தவிர அர்த்தம் தெரிந்து கொண்டு சொல்ல வேணும் என்பது கிடையவே கிடையாது என்று காட்டினார். அப்படி நீர் சொன்னால் போறோம், ஏன் ரெண்டையும் சேர்த்து சொல்ல வேணும், அதை விவரித்து காட்டினார் பிரியவாச்சான் பிள்ளை கீழே. அதை ஞாபகப்படுத்துகிறேன் இவ்விடத்துல. முற்கூற்றா இருக்கக்கூடியதுக்கு அர்த்தம் என்ன, பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை அவனை அடைவதற்கு பேற்றுக்கு தப்பாத உபாயமாக பற்றுகிறேன் என்று அர்த்தம். ஆனால் இந்த சரணாகதி வாக்கியம் இருக்க, இந்த சரணாகதி எந்த பலத்தை குறித்தும் மணலாம். எம்பெருமானை பெறுவதற்காக மட்டும் அல்ல, பிரபத்திக்கு தேச நியமமும் கால நியமமும் பிரகார நியமமும் அதிகார நியமமும் பல நியமமும் இல்லை என்றார் சிவச்சனபூரணத்தில் பிடலோகாச்சாரியார். எந்த தேசத்திலையும் மணலாம், எந்த காலத்திலையும் பண்ணலாம், எப்படியும் பண்ணலாம், யாரும் பண்ணலாம், எந்த பலத்தை குறித்தும் பண்ணலாம் என்று 5 விஷயங்கள் தெரிவித்தார். எந்த பலத்தையும் குறித்து பண்ணலாம், நமக்கு ஏதோ வேணும் ஐஸ்வர்யம் வேணும்னா அதுக்கும் எம்பெருமானை பெறலாம், வீர் ஒன்று வேணும், குழந்தை வேணும், அவனை பற்றலாம். வீடு வேணும், அவனை பற்றலாம். இப்படித்தானே எல்லாரும் போகிறார்கள். திருவேங்கட உடையானிடத்திலே போகும் பொழுது எல்லோரும் எந்த அபிப்பிராயத்துடன் போகிறார்கள்? ஏதோ அல்ப பலன்களை அபேட்சித்து அவனிடத்திலே போகிறார்கள். எழுவார், விடைகொள்வார், ஈன் துழாயானை வழுவா வகனிணைந்து வைகல் தொழுவார் என்றெல்லாம் காட்டப்படுகிறது. அதனால அவனே சொல்றான் கீதையிலே, சதுர்விதா பஜந்தேமா ஜனாசுகிருதனோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஜானிச்ச பரதர்ஷவா. புதுஷா ஐஸ்வர்யம் வேணுன்றவனும் என்னிடத்துல வந்து பிரவர்த்தி பண்றான். அடுத்தபடியா இழந்த செல்வத்தை மீட்டு தர வேண்டும் என்பதற்காகவும் சில பேர் பிரபத்தி பண்ணுகிறார்கள். அதற்கு மேலே சில பேர்கள் தன்னைத்தானே அனுபவிக்க வேண்டும், ஆத்மா அனுபவம், கைவல்ய மோட்சம் வேண்டும் என்பதற்காக என்னை பற்றுகிறார்கள். சில பேர்கள் என்னையே வேண்டி என்னிடத்திலே வந்து சேர்கிறார்கள். அவர்கள் ஞானி என்று பெயர். இந்த விதமான நாலு விதமான அதிகாரிகளும் வரான்னு சொல்றபடியினால பிரபத்தியானது எல்லாவற்றுக்கும் பொதுவானது, எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால் எந்த பலத்தை குறித்தும் அணலாம். ஆக எம்பெருமானை பற்றும் காலத்திலே பூர்வ வாக்கியத்தை மட்டிலும் சொன்னோமே ஆனால் என்ன அர்த்தம் தேரும் என்றால் எந்த பலத்துக்காகவும் என்று ஏற்படும். உத்தர வாக்கியத்தை அடுத்தபடியாக சொல்ல வேணும். உத்தர வாக்கியத்தினால என்ன ஏற்படுகிறது என்றால் எம்பெருமானே வேறு எந்த பலத்துக்காகவும் அல்ல, உன்னை நான் சரணம் பெற்றுவது வேறு எந்த பலத்தை குறித்தும் அல்ல, ஐஸ்வர்யம் வேண்டும், கைவல்யம் வேண்டும், வேறு ஒன்று வேண்டும் என்பதற்காக அல்ல. உன்னுடைய கைங்கரியம்தான் வேணும். நீயும் பிராட்டியுமான சேர்த்தையிலே உங்கள் இருவருடைய ஆனந்தத்துக்காகவே எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா விதமான கைங்கரியங்களும் செய்யப்பெறுவேன் ஆக வேணும் என்று சொன்னவாறே எம்பெருமான் திருமுகம் மலர்கிறார். வேடிக்கையா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சொன்னான். பூர்வ வாக்கியத்தை கேட்டவுடனே எம்பெருமானுக்கு ஒரு பயம் வருதான். என்ன பயம் வருதுன்னா, இவன் எந்த பலத்தை கேட்க போறானோ தெரியலையே, பெருமானை உன்னை பற்றுகிறேன், உன்னை சரணமடைந்தேன் என்று இவன் சொன்னவாறே யோ எதை கேட்க போறானோன்னு அவனுக்கு பயம் ஏற்படுகிறது. இதை கேட்டால் கொடுக்க முடியாதுன்ற பயம் இல்லை, நமக்கும் அந்த பயம் ஏற்படுறது. யாராவது வந்து சுவாமி அடி என் தேவர் இடத்துல வந்திருக்கேன், தேவர் இதையே பற்றி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா ஐயோ என்ன கேட்க போறானோ, நம்ம இடத்துலேருந்து என்ன வாங்கிட்டு போடுவணும்னு நமக்கு பயம். எம்பெருமானுக்கு அந்த பயம் இல்லை, கொடுப்பதை பற்றி பயம் இல்லை. எதுவோ அல்ப பலத்தை வாங்கி கொண்டு நம்ம விட்டு அகன்று போய்விடப் போகிறானே என்று பயம் ஏற்படுகிறது. நம்மிடத்திலே வந்து நம்மையே கேட்க மாட்டானா? அப்படி கேட்காமல் வேறு ஒன்றை பெற்றுக்கொண்டு அல்ப பலத்தை பெற்றுக்கொண்டு இவன் நம்ம விட்டு பிரிந்து போய்விடுவனோ என்று பயம் ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட்ட அந்த அச்சத்தை தவிர்ப்பதுதான் உத்தர வாக்கியம் என்கிறார்கள். ஜீவாத்மா, அவன் ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவான எம்பெருமானுக்கு சொல்லக்கூடிய மாசுச்சகா என்று தெரிவித்தார்கள். அர்ஜுனனை பார்த்து கவலைப்படாதே, வருத்தப்படாதே, நான் இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கிறேன்னு சொன்னான். ஆக அர்ஜுனனுக்கு எம்பெருமான் சொன்ன அந்த சரம ஸ்லோகம், ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா சொன்ன மாசுச்சகா வருந்தாதே என்று அபயம் அளித்தது. அதே போலத்தான் எம்பெருமானுக்கு இந்த ஜீவாத்மா மாசுச்சகா என்று ஒரு வார்த்தை சொல்கிறான். அதுதான் உத்தர வாக்கியம். உத்தர வாக்கியத்தை கேட்டவாறே அப்பாடான்னு பெருமூச்சு விடுகிறான், நிம்மதி பெருமூச்சு விடுகிறான் எம்பெருமான். அப்பாடா வேறு ஒன்று அபேட்சிக்கலையே இவன், நல்லவேளை கைங்கரியத்தை அபேட்சித்தானே, இந்த குழந்தை நம்மை விட்டு பிரிந்து போக மாட்டான் என்று அவனுக்கு மனசிலே சந்தோஷம் ஏற்படுகிறது. இந்த உத்தர வாக்கியம் அடுத்தபடியாக சொல்லணும். ஆனால் உத்தர வாக்கியத்தை மட்டிலும் சொன்னால், இப்போ பூர்வ வாக்கியத்தை மட்டும் சொன்னால் தோஷம் சொன்னேன், அடுத்தபடியாக உத்தர வாக்கியத்தை மட்டிலும் சொன்னால் ஒரு தோஷம் ஏற்படும். உத்தரவாக்கியத்தை மட்டும் சொன்னால் அதாவது உன்னுடைய கைங்கரியத்திற்காகவே கைங்கரியத்தையே நான் அபேட்சிக்கிறேன்றது மாத்திரம் சொன்னாக்க அப்ப என்ன ஏற்படும்னா, இந்த கைங்கரியத்துக்காக இவன் பெறுவதற்காக இவன் பண்ணின உபாயம் என்ன, கர்மஜான பக்தி யோகங்களா இருக்குமே, ஆனால் எம்பெருமானுக்கு அதையும் பொறுப்பதே கஷ்டமாக இருக்கும். அது சொரூபத்துக்கு சேராது, இவனுடைய சொரூபத்துக்கு ஒரு காலத்திலேயும் சேராது. அந்த கர்மஜான பக்தி யோகங்கள் பிரபகாந்தர பரித்தியாகத்துக்கும் அஜ்ஞானாசக்திகள் என்று சொரூப விரோதமே பிரதான ஹேது என்கிறார். இவன் சொரூபம் என்ன, அத்தியந்த பாரதந்திரம், அச்சேத்வத் பாரதந்திரம். எம்பெருமான் தான் பண்ணணுமே ஒழிய இவன் அவன் அடைவதற்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால வேறு ஒன்றை செய்து இவன் வந்து பெறுவனே ஆனால் அது சொரூபத்துக்கு விருத்தமாக இருக்கிறபடினாலே அடுத்த வாக்கியத்தை மட்டும் சொல்லக்கூடாது, இரண்டையும் சேர்த்தே சொல்ல வேணும் என்று தெரிவித்தார். ஏனக்கேன பிரகாரேனாம் என்று கீழே தெரிவித்த அதை நீர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட என்னுடைய அனுகிரகத்தை அதனாலே உமக்கு இதெல்லாம் கிடைக்காது. பரபக்தி பரஜான பரமபக்திகள் எல்லாம் உமக்கு பெற வேண்டுமேனால் என்னுடைய கிருபை வேண்டும். பயத்தை சொன்னபடியினாலே பெற முடியாது. பயத்தை சொல்ல வேண்டும், ஆனால் பிற்பாடு கிடைக்கக்கூடிய அந்த பரபக்தி வரைக்கான பரமபக்திகளெல்லாம் என்னுடைய தயினாலே, என்னுடைய பிரசாதம் அனுகிரகத்தினாலே உமக்கு சித்திக்கும் என்று காட்டுகிறான் என்று கீழே அனுபவித்தோம். இப்பொழுது தொடர்ந்து அனுபவத்தை செய்வோம்.
மத்பிரசாதலப்த மச்சரணாரவிந்த யுகடை காந்தி காந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி. மத்பிரசாதலப்த, அதுக்கு மேலே இதுவும் என்னுடைய கிருபையாலேயே உடையீராக கடவீர்.
ஆமா, துவயத்தினாலே துவயம் உபாயம். நம்முடைய சம்பிரதாயத்துல எதுவும் உபாயம் அல்ல, அவனே உபாயம், எம்பெருமானே உபாயமே ஒழிய வேறு எதுவும் உபாயமாக ஆவதில்லை. நாம் பெறும் பேற்றுக்கெல்லாம் பலத்துக்கெல்லாம் அவன்தான் உபாயமாக இருக்கிறான். ஆகையினாலே எம்பெருமான் இங்க சொல்றான், அது மாத்திரம் இந்த துவயத்தினாலே உம்மாலே சாதித்துக் கொள்ள முடியாது. பரபக்தி பரஜான பரமபக்திகள், என்னுடைய தயை மத் பிரசாத லப்த, என்னுடைய பிரசாதம், பிரசாதம் என்றால் அனுகிரகம்னு அர்த்தம், கிருபை என்று அர்த்தம். அதனாலதான் பிரசாதம்னு சொல்றோம். பிரசாதம்னா என்ன அர்த்தம்? அவனுடைய அனுகிரகம், அவன் அமுது செய்து நமக்கு கொடுக்கிறான். புளியோரை சக்கரை பொங்கல் எல்லாம் அதை பிரசாதம்னு ஏன் சொல்றோம்? அவன் கிருபையினாலே நமக்கு கொடுத்தது, அருள்னாலே கொடுத்தது. இந்த போனகம் செய்த சேஷத்தை நமக்கு அவன் தன்னுடைய கிருபையினாலே கொடுக்கிறான். ஆகையினாலே அங்கே பிரசாதம் என்று பெயர் வைத்திருக்கிறோம். திருநாராயணபுரத்துக்கு அடையன் ஒரு தரம் போயிருந்தேன். திருநாராயணபுரத்தில் கோட்டி சேவாகாலம் எல்லாம் முடிந்த விற்பாடு, திருப்பாவை சாத்தவரான விற்பாடு, உடனே உள்ளே இருந்து அர்ச்சகர் சுவாமி இருக்காரு, எல் ஸ்ரீ வைஷ்ணவாள் அப்படின்னு அருள்பாடு சாதிப்பார். கோட்டியில் இருக்கிறவர்களால் மகாபிரசாதம் அப்படின்வான் அடையான் சிறியவன். காலையில் நாழியை எடுத்து பசி, ரொம்ப பசி, பசியாக இருக்கிற போது அங்கே நின்றுட்டு இருக்கிற போது திரு தாப்பனாருடைய என்னுடைய தாப்பனாரும் இருந்தாருங்க. உள்ளே மகாபிரசாதம்னு சொன்ன உடனே அப்படி எனக்கு ஒரு மாதிரி மனசில் சந்தோஷம் ஏற்பட்டது. ஆஹா, வரப்போகிறது, புளியோரையோ சக்கரை பொங்கலோ வரப்போகிறதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா திருத்துழாய் கொண்டு வந்து கொடுத்தார். இதானா பிரசாதம்னு எங்கள் அப்பா கிட்ட கண்ணீர் மல்க கேட்டேன். இனிமே கிடைக்கண்டா இரு, இதுதான் முதல்ல பிரசாதம் அனுகிரகம், இது பெரிய பிரசாதம், இதிலிருந்து தொடங்கி எல்லாம் வரப்போகிறதுன்னு எனக்கு உறுதி அளித்தார். இந்த காலத்தில் இந்த பிரசாதம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கொள்கிறோம் என்றால் கேவலம் ஏதோ தளிகை பிரசாதம்னு நினைக்கிறோம். பிரசாதம் என்றால் அனுகிரகம், கிருபை. மதிய என்னுடைய பிரசாதத்தினாலே, மத் பிரசாத என்னுடைய அனுகிரகத்தினாலே தான் எல்லாம் சித்திக்க வேண்டும். எம்பெருமான் திருவுள்ளத்திலே இறக்கமே உபாயம் அடிக்கடி தெரிவித்திருக்கிறேன். நம்பிள்ளை தம்முடைய காலக்ஷேப கோஷ்டியிலே அற்புதமாக அருளை செய்வரான். மூன்று இ ஈ என்கிற அக்ஷரத்தோட தொடங்கக்கூடிய சப்தங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கோள். எது உபாயம்? எம்பெருமானுடைய இரக்கம், அவன் திருவுள்ளத்தில் ஏற்படக்கூடிய தயை, இரக்கம், அதுதான் உபாயம். இரக்கமே உபாயம், இச்சையே அதிகாரம். ஒருவன் எம்பெருமானை பெறுவதற்கு என்ன வேண்டும்? இச்சை வேண்டும். போஜனத்திற்கு என்ன வேண்டும்? பசி வேண்டும். அதே போலத்தான் இவ்விடத்தில் எம்பெருமானை அனுபவிப்பதற்கு வேணும், அனுபவம் வேண்டும் என்கிற இச்சை வேண்டும். அதைத்தான் அண்டாள் சொன்னாள், பொதுவீர் போதுமினோம். பொதுவேர் போதுமீனா இச்சையே அதிகாரம். நமக்கெல்லாம் என்ன வேணும்? காலக்ஷேபம் கேட்கறதுக்கு என்ன வேணும்? கேட்கணும்ன்ற ஆசை இருக்கணும், வேற எதுவும் வேண்டியதே இல்லை. ஆசை இருந்தால் அது கிடைக்கும். இதான் அழ்வா எம்பெருமானாரும் சொன்னார், பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமின் என்று பேசி வரம்பறுத்தார். அதெல்லாம் எம்பெருமானாருக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாழ்லாரும் ஒத்தர ஒத்தருக்கு சொல்றது, ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். ஒத்தர் ஒத்தருக்கு சொல்றதுன்னு இருந்தது, அதுக்கு மேலே சொல்ல மாட்டார். கதவெல்லாம் அடிச்சுட்டு ஒத்தருக்கு மாத்திரம் ஒரு ஆச்சாரியன் உபன்யாசம் காலக்ஷேபம் நடத்துவார். இப்படி பார்த்தார் எம்பெருமானார், இப்படி இருந்தால் இந்த சம்பிரதாயம் வளராதுன்னு நினைத்தார். என்ன வேண்டும்? ஆசை இருந்தால் போறோம், கேட்கணும்னு ஆசை இருக்கிறவாளுக்கெல்லாம் சொல்லுங்கோள் என்று வரம்பருத்த பெருமானாராக ஆனார். பேசி வரம்பருத்தார் பின் என்கிறார் மணவாள மாமன் உபதேச ரத்ன மாலைகளே. அல்ல, வரம்பருத்த பெருமானார் என்றே அவருக்கு ஒரு திருநாமம் ஏற்பட்டது. ஆக இச்சை அதிகாரம், அதற்கு மேலே இனிமையே உபேயம், இனிமை. இந்த எம்பெருமானை அனுபவிக்கிறோம், இந்த எம்பெருமானுக்கு இவன் கைங்கரியம் பண்ண, அதனாலே அவனுக்கு ஆனந்தம் விளைய, அந்த ஆனந்தத்தை கண்டு நாம் அனுபவிக்கிறோமே, அதுதான் இனிமை. இந்த மூன்று நினைவுகளை வைத்துக் கொள்ளுங்கோள். இச்சையே அதிகாரம், இரக்கமே உபாயம், இனிமையே உபேயம் என்று அடிக்கடி தெரிவிப்பான். அதனால இச்சை வேண்டும், அந்த இச்சை இருந்தால் போரும். என்ன கிடைக்கும்? எம்பெருமானுடைய இரக்கம் ஏற்படும். இந்த இரக்கத்தினாலே பெறலாம். அதனால எல்லாம் அவனுடைய இரக்கத்தாலே நாம் பெறுகிறோமே ஒழிய வேறு எந்த உபாயத்தை கொண்டும் நாம் பெற முடியாது. அதை காட்டுகிறார் விடத்துல மத் பிரசாத லப்த.
ஆனால் விரோதி நசித்தவாறே பரபத்தியாதிகள் தனக்குத்தானே உண்டாகிறனவோ எல்லில்
மற்பிரசாதலப்தான் சொல்றார் கீழே. அதாவது எல்லாம் போயிடும் உமக்கு என்னுடைய கிருபையினாலே, எந்த விரோதிகள் இருந்தால் எல்லாம் போய்விடும் என்று தெரிவித்தான் எம்பெருமான். அப்படி தெரிவித்த காலத்துல இந்த விரோதிகள் போனால் தன்னடையே அந்த பரபக்தி பரஜான பரமபக்திகள் ஏற்படுமோன்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதனால ஏற்படாது. சாதாரணமாக லோகத்திலேயே பார்க்கலாம், உடம்பு சரியில்லைன்னு வைத்தியனிடத்துல போகிறான். வைத்தியனிடத்துல போனவாறே வியாதி போவதற்கு அவன் மருந்து கொடுக்கிறான். அந்த மருந்தை நாம் உண்டவாறே வியாதி போகிறது. ஆனால் வியாதி போனால் அத்துடன் உடனே பசி ஏற்படுகிறதான்னு கேட்டால் பசி ஏற்படுவதில்லை. இந்த பசி ஏற்படுவதற்காக மறுபடியும் அவனிடத்துல போகிறோம். போஜனம் பண்ண முடியவில்லை, பசி இல்லை எனக்கு என்று சொன்னவாறே அந்த வைத்தியன் வேறு ஒரு மருந்து கொடுக்கிறான். பிற்பாடு பசி ஏற்படுகிறது. அல்ல, மருந்தினாலேயே சாதிக்கிறோம் இரண்டையும். ஆகையினாலே பரபக்தி பரஜான பரமபக்திகளும் எதனால ஏற்படணும்னா, விரோதி எல்லாம் போயிடுச்சுன்னா தன்னடைய உண்டாகாது, அதுக்கு என்னுடைய கிருபை வேண்டும் என்கிறான் எம்பெருமான். நான் தான் உண்டாக்குகிறேன் அந்த பரபக்தி பரஜான பரமபக்திகளை என்பது எம்பெருமானுடைய திருவுள்ளம்.
அதற்கு மேலே
என்னுடைய கிருபையினாலேயே மேலே சொல்லக்கூடிய பரபக்தி பரஜான பரமபக்திகள் உமக்கு உண்டாகும்.
பெறுவதுதான் ஏது என்னும் அபேட்சையிலே அருளி செய்கிறார் மச்சரணாரவிந்த யுகடை காந்தி காத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி.
பெறுவது என்ன, எதை பெறுவீர்? என்னுடைய பிரசாதத்தின் மத் பிரசாத லப்த அப்படின்னு தெரிவித்தான். என்னுடைய அனுகிரகத்தினாலே கிடைக்கக்கூடியதுன்னு சொன்னான். அது என்னதுன்றத மேலே எம்பெருமானாருக்கு எம்பெருமான் சோதிவாய் திறந்து பணிக்கிறான், தெரிவிக்கிறான். அது என்னது என்றால் அடுத்தபடியா சொல்கிறார்,
மச்சரணாரவிந்த யுகடை காந்தி காத்தியந்திக.
மச்சரண என்னுடைய திருவடித்தாமரைகள், இணையடித்தாமை யுகல, யுகலன்னா பேர்னு அர்த்தம், இரண்டு திருவடிகள். அந்த இரண்டு திருவடிகளிலே மச்சரணாரவிந்த யுகல அந்த என்னுடைய திருவடித்தாமரைகளிலே ஏற்படக்கூடிய பரபக்தி பரஜான பரமபக்திகள்.
இது காணும் பெரும் பேரு,
இதுதான் பெறக்கூடிய பேரு. பேரு என்றால் லாபம், புருஷார்த்தம், பலம் என்று அர்த்தம். இதுதான் பெரிய பலம். உயர்ந்த பலம் எது? ஆத்மாவுக்கு மிகச்சிறந்த பலமாவது எம்பெருமானுடைய திருவடித்தாமரையில் பரபக்தி பரஜான பரமபக்திகளோட கூடியிருக்க.
இவ்வளவே அன்று இன்னமும் உண்டு மத் பிரசாதாது ஏவ
இன்னும் மேலும் சில பலன்கள் உமக்கு சித்திக்கும் என்று தெரிவிக்கிறார். அது என்ன பலன்கள் அதை சொல்கிறார் அடுத்தபடியா. இவ்வளவே அன்றே, இது மாத்திரமில்லை, பரபக்தி பரஜான பரமபக்திகள் மட்டும் அல்ல, மேலும் சில உமக்கு சித்திக்கும், கிடைக்கும்
என்கிறான்.
என்னுடைய அனுகிரகத்தாலேயே, என்னுடைய கிருபையினாலேயே சாட்சாத்கிருத, நேராக காணப்பட்ட, கண்ணாலே காணப்பட்டதாக ஆகும். எவைகளை காண்பீர் நீர்? மத்ஸ்வரூபம், என்னுடைய சொரூபம், பிரம்மஸ்வரூபத்தை நீர் பார்ப்பீர். திவ்யாத்மஸ்வரூபத்தை நீர் பார்ப்பீர். ஸ்வரூப ரூப, ரூபா என்றால் திவ்யமங்கள விக்ரம், ரெண்டு சப்தங்களை நல்லா புரிந்து கொள்ளணும். ஸ்வரூபம்னா என்ன, ரூபம்னா என்னன்னு புரிந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம், தெரிந்தவர்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வது, தெரியாதவர்கள் புரிந்து கொள்வது. ஸ்வரூபம் என்றால் திவ்யாத்மஸ்வரூபம். நமக்கே என்ன இருக்கு, ரெண்டு இருக்கு, ஆத்மா ஒன்று இருக்கு, உள்ள வெளியில சரீரம் ஒன்று இருக்கு. அதுபோல எம்பெருமானுக்கும் ஒரு திவ்யமங்கள விக்கிரகம். திவ்யமங்கள விக்கிரகம்னா ஆங்கிலத்தில் சொன்னால் பாடின்னு அர்த்தம், எக்ஸலண்ட் பாடின்னு வைத்துக் கொள்வது. அதுக்கு எந்த விதமான குறைவும் கிடையாது. அப்படிப்பட்ட திருமேனி, அந்த திருமேனி இருக்க அதைத்தான் ரூப சப்தத்தாலே சொல்லப்படுகிறது. அதற்குள்ளே ஒரு ஆத்மா உண்டல்லவா, அதுதான் திவ்யாத்மஸ்வரூபம். ஆ ஸ்வரூபா என்கிற சப்தத்தாலே எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை காட்டு சொல்லுகிறது. ரூபம் என்றால் அவனுடைய வடிவு திருமேனி என்று சொல்லப்படுகிறது. அது ரெண்டையும் நீர் நன்றாக பிரத்யட்சமாக காண்பீர், கண்கொண்டு காணும்படியாக ஏற்படும், பிரத்யட்சமாக பார்க்கலாம். ஸ்வரூப ரூப
குண,
அடுத்தபடியா என்னுடைய குணங்களையும் நீர் நன்றாக அறியும்படியாகவும். ஆத்ம குணங்கள் தேக குணங்கள் ரெண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும். ஆத்மாவுக்கு உண்டான குணம் என்ற காருண்யம், வாத்சல்யம், க்ஷமை முதலியவடெல்லாம் ஆத்மாவுக்கு உண்டான குணங்கள். தேகத்துக்கு உண்டான குணங்கள் என்ன? திருமேனுடைய பாலபல்யம், திருமேனுடைய அழகு, சௌந்தர்யம், லாவண்யம், மார்த்தவம், கீழே லாவத்தையும் தெரிவித்திருக்கிறார். இவையெல்லாம் திருமேனிக்கு உண்டான குணங்கள். ஆக என்னுடைய ஆத்ம குணங்களையும் நீர் அறிவீர், என்னுடைய தேக குணங்களையும் நீர் அறிவீராக ஆவீர் என்று தெரிவிக்கிறார். குண விபூதி, அடுத்தபடியா விபூதி என்றால் ஐஸ்வர்யம் அர்த்தம். விபூதி, என்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் நீர் அறிவீர். ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் வெண்ணுலகம், அங்காதும் சோராமை ஆழ்கின்ற வெம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார். வெம்பெருமான் உபய விபூதி யுக்தன், நாராயணன் என்ற சப்தத்துக்கு அதான் அர்த்தம். ஆரம் என்றால் உபய விபூதி, நித்திய விபூதி, ஒரு காலத்தை அழியாமல் இருக்கக்கூடிய பரமபதம். அதே போல இந்த லோகம் லீலா விபூதி, விளையாட்டுக்காக வைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த லோகத்தை, இந்த அண்டங்களை சிருஷ்டிக்கிறான், அழிக்கிறான். இது ஒரு விளையாட்டு எம்பெருமானுக்கு. அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் என்கிறார் கம்பநாட்டாழ்வர். உலகம் யாவையும் தாமுட வாக்களும் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே எனத விவிதபூத விராதரக்ஷேக தீட்சே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீநிவாசே பவதுமம் பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபானி. ஸ்ரீபாஷ்யத்திற்கு மங்கள ஸ்லோகம் இடும் காலத்தில் முதலிலே எம்பெருமானார் தெரிவிக்கிறார், அகில புவனங்களையும் சிருஷ்டிக்கிறான், ரட்சிக்கிறான், அழிக்கிறான். இந்த மூன்று எம்பெருமானுக்கு ஒரு விளையாட்டு என்றார். அழகிலா விளையாட்டுடையார்னு அதைத்தான் தெரிவித்தார் கம்பநாட்டாழ்வார். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெருத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகிலா விளையாட்டுடையார், இலையற்ற விளையாட்டுடையவன், இன்றுமை விளையாட்டுடையானை பெற்று என்றார் ஆழ்வார். ஒரு விளையாட்டா இருக்கு. அதனால இந்த விபூதிக்கு என்ன பேர் வைத்தார்? லீலா விபூதியின் பேரு. இந்த ரெண்டையும் விபூதி, விபூதி என்றால் ஐஸ்வர்யம், நெற்றியிலே இட்டுக் கொள்ளக்கூடிய விபூதியை சொல்லவில்லை விடத்துல. விபூதி என்றால் சம்பிரதாயத்திலே சிவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஐஸ்வர்யம் என்று அர்த்தம். எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் மிஞ்சி இருக்கிறது, அவ்வளவியம் தேவரீர் சாட்சாத்கரிக்கலாம். சாட்சாத்கிருத மத்ஸ்வரூப ரூப குண விபூதி என்று தெரிவித்தார். அதற்கு மேலே சொல்கிறார், இதெல்லாம் பலம், உமக்கு கிடைக்கக்கூடிய பலம். என்னை பற்றினபடியினாலே, என்னுடைய இரக்கத்தினாலே நான் உமக்கு இவைகளையெல்லாம் நன்றாக காணும்படியாக செய்வோம் என்று உறுதிமொழி அளிக்கிறார் இவ்விடத்திலே எம்பெருமான்.
லீலோபகரண விஸ்தாரம்,
லீலோபகரண விஸ்தார், லீல லீலைக்கு விளையாட்டுக்கு உபகரணம் கருவியாக இருக்கக்கூடியது அது. இது இந்த லோகம் நித்திய விபூதின்னு சொன்னால் விபூதி என்ற சப்தத்தாலே நித்திய விபூதி, ஒரு காலத்திலையும் அழியாது, எந்த காலத்திலையும் பிரளயம் வந்த காலத்திலையும் அழியவே அழியாது. அதனால தான் அதுக்கு நித்தியமாக இருக்கக்கூடிய விபூதி என்ற பெயர். பரமபதம் ஸ்ரீவைகுண்ட சாம்ராஜ்யம், அதுக்கு அழிவே கிடையாது. ஆனால் இங்கிருக்கக்கூடிய இந்த லோகம் இருக்கிறதே, பிரளய காலத்தில் அழிகிறது, மறுபடியும் உண்டாக்கப்படுகிறது, மறுபடியும் அழிக்கப்படுகிறது. இப்படி ஒரு விளையாட்டு. சிறு குழந்தைகள் கடற்கரையிலே மணல் கொட்டகங்கள் என்று மணல் வீடை சமைத்து தன் காலாலே அதை அழிக்கும், மறுபடியும் கட்டும், மறுபடியும் அழிக்கும். அதே போலத்தான் எம்பெருமான் இந்த உலகை படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே அது லீலைக்கு விஷயமாக உபகரணமாக இருக்கக்கூடியது, கருவியாக இருக்கக்கூடியது. விஸ்தாரமாக இருக்கக்கூடிய இவைகளை எல்லாவற்றையும் நன்றாக நீர் காண்பீர் என்று உறுதிமொழி அளிக்கிறான் எம்பெருமான். அவருக்கு அளித்த உறுதிமொழி நமக்கு அளித்த உறுதிமொழி ஆகும்.
அதுக்கு மேலே சககாரியந்தர நிரபேட்சமான என் கிருபையாலே சாட்சாத்கரிக்கப்பட்டதாய்.
ஆமா, எல்லாவற்றையும் நீர் சாட்சாத்கரிப்பீர். சாட்சாத்காரமாவது கண்களால் காண்பது, அக்ஷம் என்றால் கண், கண்ணினாலே நேராக பார்க்கக்கூடியது சாட்சாத்காரம் என்று பெயர். அது எப்படி எல்லாவற்றையும் பார்ப்பீர்? அதை சொல்கிறார் விடத்துல, என்னுடைய கிருபை இருக்கிறதே, இந்த கிருபையானது வேறு ஒரு சகாயத்தை அபேட்சிப்பதில்லை. சகாய நைரபேட்சம் அதற்கு உண்டு. அதாவது நீர் ஒன்று செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. கர்மஜான பக்தி யோகங்களை நாம் அனுஷ்டிப்போமே ஆனால் அதை சககாரியாக கொண்டு எம்பெருமானுடைய கிருபையானது பிரவர்த்திக்கிறது. அதை எம்பெருமான் ஏற்றுக்கொள்வதே கிடையாது ஒரு காலத்திலேயும். என்னுடைய கிருபை இருக்கே அது வேறு ஒன்றை சார்ந்திருப்பதல்ல. சககாரினா சார்ந்திருப்பது, வேறு ஒன்றை சார்ந்திருப்பதல்ல, வேறு ஒன்றை அபேட்சிப்பதல்ல. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், விவரித்து சொல்கிறேன் அதை மட்டிலும். அதாவது எம்பெருமான், எம்பெருமானுடைய கிருபையோ அல்லது சரணாகதி நாம் பண்ணுகிறோம், நாம் பண்ணக்கூடிய அந்த சரணாகதியினாலே எம்பெருமான் நமக்கு பேறு அளிக்கிறான் என்று நாம் நினைக்கிறோம். நாம் பண்ணினோம் சரணாகதி, எம்பெருமானை பற்றினோம், அதனால எம்பெருமான் கிருபை பண்ணினான், எம்பெருமான் நமக்கு பரமபதத்தை கொடுத்தான்னு நினைக்கிறோம். அதுவல்ல, நாம் பண்ணக்கூடிய சரணாகதி உபாயம் அல்ல. ஏன், எம்பெருமான் இதை கொண்டு நமக்கு கொடுக்கிறான்னா அப்பொழுது அவன் வேறு ஒன்றை சகாயமாக கொண்டு நமக்கு கொடுக்கிறான்னு ஏற்படுகிறது. எம்பெருமான் தான் காரியம் செய்யும் காலத்தில் எந்த சகாயத்தையும் அபேட்சிப்பதே இல்லை. எம்பெருமானுக்கு கிடையவே கிடையாது. அசகாய சூரா என்கிறார் ஸ்ரீ தேசிகன், அசகாய சூரா அனபாய சாகசா. அசகாய சூரனம், வேறு ஒருத்தனை அபேட்சிக்க வேண்டுமா? 14,000 ராட்சதர்கள், ஒருத்தன் தனி ஒரு வீரனாக நின்றான் அக்காலத்திலே தண்டகாரண்யத்திலே. சதுர்தச சகசிராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம் ஏகஸ்டராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி என்று ஆகாசத்திலே கூடியிருந்த ரிஷிகள், யக்ஷர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், கிண்ணரர்கள், பன்னகர்கள் எல்லோரும் அங்கிருந்து பார்த்து வயிறு பிடித்த என்ன போறதோ தெரியலையே. பரம தர்மாத்மா ராமன் வந்திருக்கக்கூடிய கரதூஷணாதிகள் எல்லாரும் அவர்களெல்லாரும் அயோக்கியர்கள், அதர்மாத்மாக்கள். அவர்கள் எப்பொழுதும் மாயா யுத்தம், கூட யுத்தம் பண்ணக்கூடியவர்கள், மறைந்திருந்து அடிக்கக்கூடியவர்கள். எம்பெருமானோ நேராக நின்று யுத்தம் புரியக்கூடியவன். எப்படி யுத்தம் நடக்கப் போகிறதோ என்று எல்லோரும் மிகவும் கவலைக்கு உள்ளானார்கள். அந்த காலத்திலே தனி ஒரு வீரனாக நின்று தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ரிஷிகண கோஷித விஜய கோஷணான்கிறாரே கத்தியத்திலே, ரகுவீர கத்தியத்திலே ஸ்ரீ தேசிகன். அதுபோலே தூஷணன் என்று சொல்லக்கூடிய ஜலநிதி சமுத்திரத்தை அழித்தான். 14,000 ராட்சதர்களை தனி ஒரு வீரனாக நின்று, தோலாத வீரனாக நின்று அழித்தான். அக்காலத்தில் அழித்து நின்றானே, அது ஒரு தனி வீரனாக நின்றானே, அனப்பாய சாகசனாக நின்றானே. அதை கொண்டாடுகிறார் தூஷண ஜலநிதியை சோஷிக்க முடிய வத்தடித்தான் என்பெருமான். அதனாலே சந்தோஷத்தை அடைந்தார் தோஷித்தார், சந்தோஷத்தை அடைந்தார்கள் ரிஷிகணங்கள். அவர்கள் கோஷம் செய்தார்கள், ஜெயவிதீபவா ஜெயவிதீபவா என்று கோஷணம் செய்தார்கள் அக்காலத்தில். அப்படிப்பட்ட பெருமையுடையவன் அதை அழிக்கும் பொழுது யாராவது சகாயமாக கொண்டானா? அந்த வித்தாந்தத்திலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதென, நம்முடைய பாபங்கள், நம்முடைய எத்தனையோ விதமான குறைகள், அவைகளெல்லாம் அந்த 14,000 ராட்சதர்களைப் போல. இந்த 14,000 ராட்சதர்களை தனி ஒருத்தனாக நின்று அழித்தானே, அதே போலத்தான் எல்லாவற்றையும் போக்கி தன்னோடு கூட்டிக் கொள்கிறான் எம்பெருமான் என்பதுதான் இந்த சரித்திரத்தினுடைய உள்கருத்து என்று பெரியோர்கள் விளக்குவார்கள். ஆகையினாலே எம்பெருமான் தான் ஒரு காரியம் செய்யும் பொழுது வேறு ஒரு சகாயத்தை அபேட்சிப்பதே கிடையாது. வேறு ஒன்றை இந்த ஜீவாத்மாவனவன் சகாயம் என்று நினைப்பனே ஆனால் அப்பொழுது எம்பெருமான் கைவாங்கி நின்று விடுவான். அதனால கர்மஜான பக்தி யோகங்களிலே இழிந்தவர்களுக்கு எம்பெருமான் என்ன பண்றான்னு, வரட்டும் அந்த வழியில் வந்து சேரட்டன்னு விட்டுடுவான். அதே போல பிரபத்தியை நாம் உபாயமாக நினைப்போமே ஆனால், நாம் பண்ணக்கூடிய சரணாகதியினாலே நாம் பெறுகிறோம் என்று நினைப்போமே ஆனால் அப்பொழுது எம்பெருமான் கைவாங்கி நிற்பன். சணல்கய கிரண்ட பிரம்மாஸ்திரம் போலே இது நழுவும். எல்லாம் கீழே விவரித்து தெரிவித்திருக்கிறேன். வாயு சூனுவான அந்த ஹனுமானை இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தினால கட்டினான் அசோகவனத்தில். அந்த காலத்தில் அவர் ஆசாடாமல் அசங்காமல் இருந்தார். இருந்த காலத்திலே எல்லாரும் நினைத்தார்கள் இந்த குரங்குக்கு சக்தி போயிடுத்து என்று நினைத்து பெரிய கயரை கொண்டு வந்து கட்டினார்கள். தாம்பு கயிறனால கட்டின அப்படின்னாலே பிரம்மாஸ்திரம் அது பொறுக்கலை, அது உடனே விட்டு விட்டது, தன்னுடைய கட்டை அவிழ்த்து கொண்டு போய்விட்டது. ஆ பிரம்மாஸ்திரம் போய்விடுச்சே, தான் சணல் கயர் கண்ட பிரம்மாஸ்திரம் போலே. எம்பெருமானை பற்றி நாம் எம்பெருமானையே உபாயமாக நினைக்க வேண்டியிருக்க, மற்றொன்று உபாயமாக நினைப்போமே ஆனால் எம்பெருமானாகிற உபாயம் சணல்கயர் கண்ட பிரம்மாஸ்திரம் போலே நழுவும்னு தெரிவித்திருக்கிறாள். அதனாலே எந்த சகாயத்தையும் அபேட்சியாது காரியம் செய்யக்கூடியவன் எம்பெருமான். அதை சொல்கிறார் இவ்விடத்துல.
அதுக்கு மேலே சககாரியந்தர நிரபேட்சமான என் கிருபையாலே
அந்த கிருபை இருக்க சககாரிய அபேட்சித்திருப்பதில்லை, வேறு ஒன்றை அபேட்சித்திருப்பதில்லை, வேறு ஒன்றை துணையாக கொள்வது கிடையாது. அப்படிப்பட்ட என்னுடைய கிருபையினாலே நீர் நன்றாக காண்பீர்.
விவரணம், பிரசாதாது ஏவ என்கிற ஏவகாரத்தாலே,
பிரசாதாதேவ என்னுடைய அனுகிரகத்தாலேயே, மத் பிரசாதாதேவான்னு இருக்கு மேலே, அந்த ஏவ அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன, ஏவன்னா ஒன்லி, என்னுடைய கிருப்பையினாலேயே என்று அர்த்தம். இந்த ஏவகாரத்துக்கு அர்த்தம் என்ன என்பதை விளக்குகிறார் இவ்விடத்திலே.
இவர் ஸ்வரூபம் முதலானவற்றை நேரே காணும் போது எம்பெருமானுடைய அருள் தவிர வேறு துணை வேண்டியதில்லை என்று காட்டப்படுகிறது.
ஆமா, இவருடைய இவர் ஸ்வரூபம் ரூபம் குணம் விபூதி லீலோபகரண விஸ்தாரம் இவைகளையெல்லாம் காணும் பொழுது வேறு எதுவுமே வேண்டியதில்லை, வேறு ஒரு சகாயத்தை கொண்டு இவர் பெறுவதில்லை, கேவலம் எம்பெருமானுடைய கிருபையினாலேயே பெறுகிறார். அது ஒன்றாலேயே பெறக்கூடியது இது என்பதை ஏவ சப்தமானது காட்டுகிறது.
அருளுக்கு துணையாக ஒன்றுமே இல்லாமல் இருக்க ஏவகாரத்தாலே மற்றவத்தை வேறுபடுத்த வேண்டுமோ எனில்,
அருளுக்கு வேறொன்றும் கிடையாது,
அருளுக்கு துணையாக ஒன்றுமே இல்லாமல் இருக்க,
அருளுக்கு துணையாக ஒன்றுமே கிடையாது, வேற என்ன இருக்கிறது, எம்பெருமானுக்கு அருள் அருள் பண்ணுகிறானே அதற்கு துணையாக என்ன இருக்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஏவகாரம் வேண்டுமான்னு ஒரு கேள்வி இடத்துல.
ஏவகாரத்தாலே மற்றவற்றை வேறுபடுத்த வேணுமோ எனில், அருளை செய்யும் எம்பெருமானும் வேண்டியதில்லை, அருளே இதை செய்யும் என்று கருத்து.
ரசமாக ஒன்று சொல்றார் இவ்விடத்துல, அதாவது மத்ரசாதாதேவ அப்படின்னு சொல்றபடியினாலே அருள் ஒன்றே எல்லா காரியத்தையும் செய்யும், செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தது எம்பெருமானுடைய அருள் கிருபையானது காரியம் செய்யும். அப்படி இருக்கும் பொழுதோ ஏவா சப்தம் வேண்டுமான்னு கேட்டார். கேட்டது சொல்றார், எம்பெருமான் கூட வேண்டாம், இந்த ஏவ சப்தத்தால எது விளக்கப்படுகிறது என்றால் எம்பெருமான் கூட வேண்டாம்னா அவனுடைய கிருபையே போரும் என்று ரசமாக அருளி செய்கிறார் இடத்துல. எம்பெருமான் இல்லாமல் காரியம் என்பது உண்டா, எம்பெருமான் உண்டு, ஆனால் எம்பெருமானுடைய ஏவான் சப்தத்தாலே கிருபையே போரும்னா, நின் அருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே, என்னையோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா சதிரா, என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒத்திக்கொண்டு நருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே என்கிறார். அருளே என்கிற ஏவகாரத்தில் நான் அருளே சாதிக்கக்கூடியதுன்னு சொன்னபடியினால ரசமா ஒரு அர்த்தம் சொல்றார், அருள் போரும்னா எம்பெருமான் கூட வேண்டாம் என்ன கொஞ்சம் அதிசயோக்தியாக சொல்கிறார். அவ்விடத்துல இந்த ரசமாக அனுபவிக்க வேண்டுமே ஒழிய எம்பெருமான் இல்லாமல் அருள் எங்கேயாவது கிருபை பண்ணுமா, தனியாக பண்ணுமா, அருள்ன்றது என்ன, அது ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் திங்கே ஒழிய அது ஒரு காரியம் பண்றதுக்கு அது சக்தி உண்டான்னு தோணும், அப்படியல்ல, ஒரு சுவாரஸ்யமா ரசமா சொல்றார், சுவாமியே வேண்டான்னு சுவாமி வாயால ஒரு வார்த்தை சொன்னா போறோம், அந்த வார்த்தையே காரியத்தை செய்யும்னு சில பேர் இடத்துல சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம், வார்த்தையே காரியத்தை செய்யும்னா அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு கௌரவம் உண்டு என்று அர்த்தம். அதே போல எம்பெருமானுடைய அருளுக்கு அப்படிப்பட்ட பெருமை உண்டு என்பதற்காகத்தான் ஏவ சப்தத்தை போட்டு காட்டுகிறார் என்கிறார் இவ்விடத்துல.
அதுக்கு மேலே சககாரியந்தர நிரபேட்சமான என் கிருபையாலே சாட்சாத்கரிக்கப்பட்டதாய் உள்ளபடி இருந்துள்ள என்னுடைய ஸ்வரூபம் என்ன,
யதாவஸ்திதான்னு ஒரு சப்தம் இருக்கு அடுத்தபடியா, அதுக்கு அர்த்தம் சொல்றார், யதாவஸ்திதான உள்ளபடி எப்படி இருக்கிறதோ அப்படி அதை நன்றாக சாட்சாத்கரிப்பேர், என்னுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி லீலோபகரண விஸ்தாரங்களை நன்றாக உள்ளபடி நீர் காண்பீர் என்று உறுதிமொழி அளிக்கிறான்.
என்னுடைய ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபூதி என்ன, லீலோபகரணமான இவ்விபூதி என்ன, இவற்றினுடைய பரப்பை உடையிறாய்.
லீலோபகரண விஸ்தாரஹா, இவற்றுடைய பரப்பு எவ்வளவு பரந்திருக்கிறதோ அத்தனையும் நன்றாக காண்பீர், ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் காண்பீர்.
இங்கு யதாவஸ்திதா என்கிறார்,
யதாவஸ்தித லீலோபகரண விஸ்தாரஹான்னு இருக்கு, யதாவஸ்திதான்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத விவரித்து காட்டுகிறார் இடத்துல. யதாவஸ்திதனா உள்ளபடி இருக்கிறபடி உண்மையாக எந்த ஏற்ற குறைவும் இல்லாமல் எல்லாவற்றையும் அப்படியே காண்பீர் என்று இருக்கிறபடி காண்பீர்னு அர்த்தம் இருக்கு. ஏன் இருக்கிறபடி காண்பீர்னா இல்லாதபடி காண்றது உண்டா, யதாவஸ்திதான்றதுக்கு என்ன அர்த்தம், இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, எல்லாவற்றையும் காண்பீர்னு சொன்னாலே போருமே, யதாவஸ்திதான்னு சொல்வதற்கு அபிப்பிராயம் என்ன என்று ஒன்றை விசாரிக்கிறார் இவ்விடத்துல.
அயதாவாகவும் கண்டதுண்டோ என்னில்,
அயதாவாகவும் ஏதான யதாவஸ்தி இருக்கிறபடி காண்கிறது, இருக்கிறதுக்கே அப்படி இல்லாமல் கொஞ்சம் குறைவா காண்றது அயதாவாக காண்பது, எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக இருக்கிறபடி காண்பது என்பதில்லாமல் குறைவாக காண்பது உண்டோ அயதாவாக காண்பது உண்டோ அப்படின்னு கேள்வி ஏற்படுகிறது. யதாவஸ்திதா தானே எல்லாவற்றையும் காணும் பொழுது ஒன்று விடாமல் தானே பார்க்கலாம், அயதாவாக காண்பது உண்டோ, நான் உண்டு என்று இருந்தாலொழிய யதாவஸ்திதான்னு சொல்லக்கூடாது. இந்த யதாவஸ்திதா என்பதற்கு அர்த்தம் என்ன என்று இவ்விடத்திலே விசாரிக்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி.
அயதாவாகவும் கண்டதுண்டோ வெண்ணின் உண்டு
உண்டு
எங்கனே என்னில், வேதாந்தத்தில் பிரதேச விசேஷத்திலே,
வேதாந்தத்திலே ஒரு இடம் ஒரு இடத்திலே நடத்த பிரதேச விசேஷத்திலே ஓரிடத்திலே வேதாந்தத்திலே ஓரிடத்திலே
கார்கி வித்யை என்றொரு வித்யை உண்டு.
கார்கி வித்யை என்று ஒரு வித்யை ஒன்று சொல்லப்படுகிறது, 32 வித்யைகள் சொல்லப்படுகின்றன, அதிலே கார்கி வித்யை என்று ஒரு வித்யானது சொல்லப்படுகிறது. எம்பெருமானை அடைவதற்கு பல பல சாதனங்கள், 32 சாதனங்கள் வித்யை சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலே கார்கி வித்யை என்று ஒரு வித்யை.
கார்கி வித்யை என்ற ஒரு வித்யை உண்டு, அதிலே எழுத கண்டோம்,
அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அயதாவாக காண்பது உண்டு என்று அதிலே எழுதப்பட்டிருக்கிறது, அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமேத்யோமன் பிரதிஷ்டிதா, வருணனால் பிருகுவுக்கு சொல்லப்பட்ட இந்த வித்யை,
இந்த வித்யை இருக்க கார்கி வித்யானது, இந்த வித்யானது வருணனால் கார்கிக்கு சொல்லப்பட்டதாகினாலே இதற்கு கார்கி வித்யை என்று, கார்கின்னு ஒரு பெரியவர், பிருகு என்று ஒருத்தர், அந்த பிருகுவுக்கு வருணனானவன் சொன்னான் இந்த அர்த்தத்தை, இந்த கார்கி வித்யை சொன்னான் இந்த விடத்திலே, அதற்கு கார்கி வித்யை என்று பெயர். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்க, வருணனாலே பிருகு மகர்ஷிக்கு சொல்லப்பட்ட இந்த கார்கி வித்யிலே என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன அயதாவாக காண்பது உண்டு, அதாவது எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபூதி என்ன, கீதோபகரண விஸ்தாரங்கள் என்ன, இவைகளெல்லாம் அயதாவாக காண்பது ஒன்று உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையல்லாமல் காண்பது, எப்படி இருக்கோ அப்படி இல்லாமல் காண்பது அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் குறைவா காண்றது, பரிபூர்ணமாக காண்பது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்றது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வித்தியில. அதனாலதான் இந்த இடத்துல யதாவஸ்திதான் சப்த பிரயோகம் பண்ணுகிறார்னு காட்டுகிறார்.
பரமேத்யோமன் பிரதிஷ்டிதா, இந்த வித்யை பரமபதத்தில் நிலை நிற்கிறது,
இந்த வித்யை இந்த கார்கி வித்யானது பரமபதத்திலே நிலை நிற்கக்கூடியது என்று அதற்கு விவரணம் காட்டப்படுகிறது, அதுக்கு மேலே பார்ப்போம்.
என்று உபனிஷத்திலே கார்கி வித்யை என்றொரு வித்யை உண்டு, அதில் உள்ளபடி அல்லாமல் காண்பதும் விளக்கப்பட்டது,
அதுல சொல்லப்பட்டிருக்கு உள்ளபடி காண்பது இல்லாமல் பார்க்கறதும் சொல்லப்பட்டிருக்க, இடத்துல அயதாவாக காண்பதும் அந்த வித்தியில சொல்லப்பட்டிருக்கிறது. வித்தியினாலே பார்க்கக்கூடிய வேறு ஒன்றை சகாயமாக கொண்டு பார்க்கும் காலத்துல அயதாவாக இருக்கும், எம்பெருமானுடைய கிருபையினாலே பார்க்கும் காலத்துல அது யதாவஸ்திதமாக இருக்கும், உள்ளபடி காண்பார்கள். திருஷ்டாந்த ஜனுடன்னா ரிஷிகள் எல்லாரும் எத்தனையோ விஷயங்களை காண்கிறார்கள், ஆழ்வார்களும் காண்கிறார்கள், ரிஷிகளும் சித்வரூபம் அஜித்வரூபம் ஈஸ்வர சுரூபத்தை காண்கிறார்கள், ஆழ்வார்களும் காண்கிறார்கள். ஆனால் ஆழ்வார்கள் காண்பது போலல்ல ரிஷிகள் காண்பர், ரிஷிகள் காண்பதில் குறைவு உண்டு. என்ன குறைவு உண்டுன்னா அவர்களுடைய வித்யை தபஸினாலே தப பிரபாவத்தாலே அவர்கள் காண்கிறார்கள், எவ்வளவு தபஸை அனுட்டித்திருக்கிறார்களோ அதற்கு சேர் அவ்வளவுதான் அவர்களால் பார்க்க முடியும். ஆனால் அந்த தபஸின் ஞானத்திலே கர்மயோக ஞான யோக ஞானத்திலே எம்பெருமான் இருந்து ஆழ்வாருக்கு பக்தியை கொடுத்தானாகையினாலே எல்லாவற்றையும் அவன் காட்ட கண்டார். அதனாலதான் பாசுரம் அவதரிக்கிறது, காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடையுந்தி என்று தனியன் அவதரித்திருக்கிறது திருப்பான ஆழ்வாருடைய அமல்நாதிபிரானுக்கு, அவன் காட்டினான் இவர் கண்டார், ஆகையினாலே பரிபூர்ணமாக கண்டார், யதாவஸ்திதமாக கண்டார். ஆனால் தன்னுடைய முயற்சியினாலே காண நினைக்கும் பொழுதோ இவருடைய முயற்சி எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு சேரத்தான் காண முடியுமே ஒழிய, அவ்வளவுதான் காண முடியுமே ஒழிய அதற்கு மேலே காண முடியாது. அதனால் அயதாவாக காண்பதும் ஒன்று உண்டு, யதாவாக யதாவஸ்திதமாக காண்பதும் ஒன்று உண்டுன்னு தெரிகிறது. லார்ஜி வித்யையில அயதாவாக காண்பதாக சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அதை திருவுள்ளம் பற்றி இவ்விடத்திலே எம்பெருமானார் யதாவஸ்தித என்று எம்பெருமான் அருளி செய்ததாக தெரிவிக்கிறார்.
அன்றைக்கே நீயாக வருந்தி காணும் அன்றிலே அயதாவாக கடவது.
ஆமா, அதுக்கு மேல சொல்லிட்டார், நீயாக வருந்தி கண்டால், அதாவது எம்பெருமானாரை பார்த்து எம்பெருமான் நீ ரொம்ப சமப்பட்டு இதை காணணும்னு நினைச்சிருந்தாக்கா, அதாவது திவ்யாத்ம ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபூதி என்ன, அதே போல லீலா விபூதி என்ன, இவைகளையெல்லாம் நீராக பார்க்க வேண்டும் என்று நீர் நினைப்பீரே ஆனால் அப்பொழுதுதான் அயதாவாக காண்பது. உம்முடைய முயற்சியினாலே பார்க்கும் காலத்துல அது அயதாவாக இருக்கும், வித்தியாசப்பட்டிருக்கும், உண்மையாக பார்க்க முடியாது, உள்ளபடி பார்க்க முடியாது. உள்ளபடின்னு வைத்துக் கொள்வது யதாவஸ்திதா என்பதற்கு உள்ளபடி, உள்ளபடி பார்க்க முடியாது, அயதாவாக பார்க்க முடியாது. நான் காட்டும் பொழுது பரிபூர்ணமாக காட்டுவேன். அழ்வாருக்கு பெருமான் பக்தியை கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? பரபக்தி பரஜான பரமபக்தியோட அவனே கொடுத்து விட்டான். இவர் சிரமப்பட்டு சம்பாதித்ததே அல்ல. அழ்வாரே சொல்றார், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்தேன் நான். கடைசியில எம்பெருமானுக்கு கிருபையை பண்ணினான், அவன் பண்ணினான். புடவன் தலையிலே கங்கா பாத்தம் போலே, புடவன் ரெண்டு காலம் நோண்டி கங்கையில போய் தீர்த்தமாட முடியுமா? எங்கேயோ தென்னாட்டில ஒரு மூலையில பிறந்திருக்கிறான். அப்படிப்பட்டவன் கங்கையிலே போய் காசியிலே நீராட முடியுமோ? நீராட முடியலையேன்னு வருத்தமா இருக்கு. அந்த கங்கையே வந்து இவன் தலையிலே விழுமையானால் என்ன பாக்கியம், என்ன பாக்கியம்னு நினைப்பன் அல்லவா? அதே போலத்தான் நான் மாறி மாறி பிறந்தேன். நான் என்ன பண்ணினேன், என்ன எத்தனை பண்ணேன்னா, பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணிட்டு இருந்தேனே ஒழிய பிறவி முடிய வேண்டும் என்பதற்காக நான் பிரயத்தனம் பண்ணவில்லை. ஆனால் ஜென்மம் முடிப்பான் எண்ணி என்று எந்த எம்பெருமான் என்னுடைய ஜென்மத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக அவன் பிரயத்தனப்பட்டு எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தான். பக்தி ரூபாபன் ஞானத்தை கொடுத்தான், மயர்வு அஜானத்தை ஒழித்தான். அதான் முதல்லே சொல்லிட்டார், மயர்வு அற மத்தி நலம் அருளினன், அருள் அருளாலே பெற்றேன். அவன் அருளாலே பெறும் பொழுது எல்லாவற்றையும் சாட்சாத்காரம் பண்ணலாம். அதுதான் அழ்வார் பார்த்தார். அழ்வார் எல்லாருக்கும் எம்பெருமான் காட்டினான். ஆகையினாலே தன்னை போல இவர்களை இங்கிருக்கும் காலத்திலேயே சர்வக்கிரடா ஆக்கினான். நம்மெல்லாம் பரவத்துக்கு போனா அவனை போல நமக்கும் சர்வக்கிரதை எல்லாம் அறியும்படியான சக்தி ஏற்படும்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அதை ஆழ்வார்களுக்கு இங்க இருக்கச்சே கொடுத்தான். இந்த சரீரத்தோட இந்த பூலோகத்திலே இருக்கும் காலத்திலேயே தன்னுடைய கிருப்பையினாலே கொடுத்தான். ஆகையினாலே யதாவஸ்திதமா எல்லோரும் கண்டார்கள். அதைத்தான் இவ்விடத்துல சொல்றார், என்னுடைய கிருப்பையினாலே பார்க்கும் அளவில் நீ சிரமப்படாமல் என்னுடைய கிருப்பையினாலே பார்க்கும் அளவில் எல்லாவற்றையும் யதாவஸ்திதமாக காண்பாய். அதுதான் யதாவஸ்திதா என்பதற்கு அர்த்தம் என்கிறார். நீயாக பார்த்தால் குறைவாக இருக்கும், நானாக பார்த்தால் அதிகமா இருக்கும். ஒரு பெரிய பிரபுவனிடத்துல போய் தன்னைக்கான ஒன்னும் கேட்கறதில்ல, பிரபுவே எனக்கு என்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிற்கிறான். பத்திரிகை கொண்டு போய் கொடுக்குறான். அவன் என்ன பண்றான், நிறைய கொடுக்கிறான், ஐஸ்வர்யத்தை நிறைய கொடுக்கிறான். அதே சமயத்துல இவன் கேட்கிறான், பிரபுவே எனக்கு ஒரு 1000 ரூபாய் இருந்தால் போறோம்ன்றான். அந்த பிரபு நினைக்கிறான், நிறைய கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஏதோ 1000 கேட்டான், போட்டும் போ, 1000 எடுத்துன்னு போட்டும், அவனுடைய திருப்தி அதுலயே இருக்குமே, ஆனால் போறோம்னு கொடுத்து விடுகிறான். அதே போலத்தான் நம்முடைய பிரயத்தனத்தை காணும் காலத்துல குறைந்திருக்கும், அவனாக கொடுக்கும் காலத்திலே நிரவதிகமாக எல்லையற்றதாக இருக்கும். ஆகையினாலே அவன் எல்லாவற்றையும் அயதாவாக காணும்படியாக பண்ணவில்லை, யதாவஸ்திதமாக காணும்படியாக பண்ணுகிறான் என்கிறார்.
என் பிரசாதமடியாக காண்கையாலே யதாவஸ்திதமாக குறையில்லையே என்றுமாம். அதுக்கு மேலே அபரோக்ஷ சித்தாம் அந்நியாம் யதா மத்தாசியக சுபாவ ஆத்மஸ்வரூபா. இதுவரையில் நாராயண சப்தத்தின் பொருள் விளக்கப்பட்டது. அந்த நாராயண சப்தத்தின் பகுதியான நாரசப்தத்தின் பொருளான ஜீவஸ்வரூபம் மோக்ஷ நிலையில் விரிவடைவதை கூறுகிறார் அடுத்தபடியாக என்று சுதர்சனப்பட்ட மேலுக்கு அவதாரியை இடுகிறார். அபரோக்ஷ சித்தாம் அந்யாமியதா மத்தாத்வீக சுபாவ ஆத்மஸ்வரூபா. ஸ்ரவண மனநாதிகளால் சித்திக்க அன்றிக்கே சாட்சாத்காரத்தாலே சித்தித்த மன்னியாமியதையையும் தாஸ்யதையையும் ஸ்வபாவமாக உடைத்தான ஆத்மஸ்வரூபத்தை உடைகிறாய்
திவ்யா உம்முடைய ஆத்மஸ்வரூபம் உமக்கு நன்றாக பிரகாசிக்கும் என்று அடுத்தபடியாக தெரிவிக்கிறான். என்னை பற்றி தெரிந்து கொள்வீர்னர், இனிமே உம்மை பற்றியும் தெரிந்து கொள்வீர் என்கிறான் மேலே எம்பெருமான். அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது என்று உம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வீர். முதல்ல சொன்னது தன்னுடைய திவ்யாத்மஸ்வரூபம், தன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகம், தன்னுடைய குணங்கள், தன்னுடைய விபூதிகள், லீலோபகரண விஸ்தாரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் காண்பீர்னு சொன்னான். அடுத்தபடியா சொல்றார், உம்முடைய ஆத்மாவை பற்றியும் நீர் நன்றாக அறிந்து கொள்வீர் என்று தெரிவிக்கிறான் எம்பெருமான். இவ்விடத்திலே எம்பெருமானாருக்கு அது என்ன என்பதை பார்ப்போம்.
ஸ்ரவண மனநதிகளால்
ஸ்ரவணம், இந்த ஆத்மஸ்வரூபத்தை காண வேண்டுமே ஆனால் ஆத்மாவா அரே திரட்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதி தியாசிதவியான்னு வேதாந்தம் ஓதுகிறது. அதனால என்ன பண்ணணும், ஸ்ரவணம் கேட்கணும், மனநம் அதை பற்றி நினைப்பது, தியானம் ஸ்ரவண மனன நிதி தியாசனம் அதையே நினைத்திருப்பது, இப்படி இருந்து சிரமப்பட்டு இந்த ஆத்மாவை காண வேணும். அதனாலே அல்லாமல், எல்லாம் இவன் பிரயத்தனத்தாலே காண வேணும், அப்படி இல்லாமல் என்னுடைய கிருபையினாலே நீர் உம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்வீர் என்பது சாரமான கருத்து.
ஸ்ரவணமனாதிகளால் சித்திக்க என்றே
அதனாலே கிடைக்கக்கூடியதல்லாமல், ஸ்ரவண மனன நிதி தியாசனங்களாலே அல்லாமல் உமக்கு ஆத்மஸ்வரூபம், உம்முடைய ஆத்மா உமக்கு நன்னா பிரகாசிக்கும், பிரத்யக்ஷீகரிப்பீர், காண்பீர். எப்படி காண்பர்,
சாட்சாத்காரத்தாலே சித்தித்த மன்னியாம் எதையையும்.
ஆமா, சாட்சாத்காரத்தாலே சித்தித்த மன்னியாமியம், இங்க சொல்லக்கூடிய முதல்ல என்ன சொல்றன்னா எம்பெருமானுடைய நியாமியத்தை நியமிக்கிறானே, அந்த நியமிக்கக்கூடியதை எதனாலே காண வேணும்னாக்க சிரவண மனநிதி தியாசனங்களாலே காண வேணும். அதை முதல்ல சொல்லிக்கிறார், அப்புறம் ஆத்மாவை பத்தி சொல்றார். சிரவண மனன நிதி தியாசனங்களாலே இந்த எம்பெருமானுடைய நியாமியத்தை, அவன் தானே நியமிக்கிறவனாக இருக்கிறான் எல்லாவற்றையும், அந்த நியமன சாமர்த்தியத்தோட கூடினவன், அதை எதனாலே காணணும்னு சிரவண மனநிலை நிதித்தியாசனங்களாலே தான் அறிந்து கொள்ள முடியும். அவன்தான் ஆழ்கிறான், ஆழ்கின்றான், ஆழியான் என்பதை எப்படி அறிந்து கொள்கிறோம்னாக்க அந்த சிரவண மனநிலை நிதித்தியாசனங்களாலே அறிந்து கொள்கிறோம். அது இல்லாமல் இப்பொழுது என்னுடைய தயனாலே நீ தெரிந்து கொள்வீன்னு தெரிவிக்கிறான்.
சிரவண மனநம் முதலான அறிவாயிருக்க,
நேரே காணும் அறிவாக இருக்கக்கூடியது.
மன்னியாமியதையையும் மத்தாசியதையையும் மே சுவாவமாக உடைத்தான ஆத்மஸ்வரூபத்தை உடையிறாய்.
இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது, ஜீவாத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது, இதை நீர் நன்றாக அறியும்படியாக ஆகும் என்கிறார். ஜீவாத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னு கேட்ட எம்பெருமானாலே நியமிக்கப்படக்கூடியது, எம்பெருமானாலே தரிக்கப்படக்கூடியது. எம்பெருமான் தான் உள்ளேருந்து நியமிக்கிறான், தரிக்கிறான். இது எல்லாவற்றையும் நீர் காண்பீர். என்னுடைய நியாமியதைக்கு, அதாவது என்னாலே நியமிக்கப்படக்கூடியதான வஸ்துவாக இருக்கக்கூடியது ஆத்மா. அதுக்கடுத்தபடியாக உள்ளே இருந்து தரிக்கப்படுகிறது. அதற்கு மேலே தாஸ்யம், எனக்கு சேஷபூதமாக இருக்கக்கூடியது, எனக்கு அடிமைப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மஸ்வரூபத்தையும் நீர் நன்றாக காண்பீர். எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவுக்குள்ளே இருக்கிறான், எல்லா இடத்தையும் இருக்கான்னக்கா, ஜீவாத்மாவுக்குள்ளே இருக்கான். அந்த பிரவிட்ட சாஸ்திரா ஜனானாகும் சர்வாத்மா என்று எல்லா பதார்த்தங்களுக்குள்ளேயும் இருந்து அதை தரித்து அதை தனக்கு சேஷவஸ்துவாக கொண்டு அதை நியமிக்கும்படியான ஆத்மாவாக இருக்கிறான். ஆத்மாவுக்கே லட்சணம் அதுதான், ஆத்மா நியமிக்கக்கூடியதாக இருக்கணும், தரிக்கக்கூடியதாக இருக்கணும், சேஷியாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் அதற்கு உண்டானது. ஆகையினாலே இந்த ஆத்மாவானது எப்படி இருக்கிறதோ அதுபோலே ஜீவாத்மாவை தனக்கு சரீரமாக கொண்டு, எஸ் ஆத்மா சரீரம் என்று தெரிவித்த வேதாந்த வாக்கியத்தின்படி ஆத்மாவுக்குள்ளேயும் இருக்கான் பெருமான். அதை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான், அதற்குள்ளே இருந்து அதை நியமிக்கிறான், அதை தரிக்கிறான், அதை தனக்கு தாஸ்யமாக தாஸ்ய வஸ்துவாக கொள்கிறான் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட ஜீவாத்மஸ்வரூபத்தையும் நீர் நன்றாக காண்பீர் என்று தெரிவிக்கிறான்.
ஸ்வரூப சாட்சா்காரம் பிறந்தால் தத்கதமான ஈஸ்வரைக நியாமியத்துவமும் தன்னடையே வெடிச்சரிக்குமிரே.
ஆமா, ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் நன்னா தெரிஞ்சதுன்னு என்ன, ஆத்மஸ்வரூபம் நன்றாக தெரிந்தால் எம்பெருமானாலே இது நியமிக்கப்படக்கூடியது என்பதும் தன்னடையே தெரியும். பெருமான் உள்ளிருந்து அவன் தான் நியமிக்கிறான். இப்ப நம்ம சரீரம் இருக்கு, நம்ம சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கு. இதை நியமிக்கிறது யாரு? அங்க போகு, அங்க போ, இங்க வா அப்படின்றதோ, போஜனம் பண்ணுன்னு சொல்றதோ, இதெல்லாம் நியமிக்கிறது யாருன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் நியமிக்கிறது. ஆத்மா இல்லாத காலத்துல மிருத சரீரம் நியமிக்கப்படியோ, மிருத சரீரம் எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் கட்டையாக கீழே விழுந்து விடுகிறது. அதனாலே நியமிக்கிறவன் ஒருத்தன் உள்ளே இருக்கிறான், வயிறுலே இருக்கிறவன் வெளியில போயிட்டான்னா போச்சு. அதே போலத்தான் எம்பெருமான் இந்த ஆத்மஸ்வரூபம் நன்றாக தெரியுமே ஆனால் ஆத்மாவுக்குள்ளே எம்பெருமான் இருக்கிறான், அவனுக்கு இது சரீரமாக இருக்கிறது, அப்படிப்பட்ட சரீரத்தை நியமிக்கிறவன் அவன்தான் என்பதை அறிந்து கொள்வீர் என்று தெரிவிக்கிறான். அந்த பிரவிஷ்ட சாஸ்தாஜன், அவனுக்கு சாஸ்தான்னே பேர். சாஸ்தா விஷ்ணு அசேஷஸ்ய, பிரஹ்லாதனுடைய வார்த்தை, உலகத்தையெல்லாம் அவன்தான் சாஸ்தா, அவன்தான் ஆளுகிறான், அவன்தான் நியமிக்கிறான். ஆழ்வாருடைய திருவாய்மொழி, ஆழ்வாருடைய திருவாய்மொழியில் ஒரு திருவாய்மொழி ஒரு பத்து புறாவும் இதுக்குத்தான். முதல் பத்துல பரத்தம் சொன்னார், ரெண்டாவதுல காரணத்துவம், பரத்த காரணத்துவ வியாபகத்துவம் சொன்னார், நான்காம் பத்துல நியந்திரத்துவம் சொல்றார் ஆழ்வார், அவன்தான் நியந்தா. முதல் பத்திலே எம்பெருமான் ஆழ்வாருக்கு நன்றாக தன்னுடைய பரத்துவத்தை காட்டினான், பரத்தே பரத்தம் முழுதுண்ட பரபரன்னார் முதல்ல. அடுத்த பத்துல சொன்னார் ரெண்டாவதுல, இந்த பரத்த காரணத்துவம், அப்படிப்பட்டவன் தான் ஜெகத்காரண பூதனார், உலகத்தையெல்லாம் அவன் தான் சிருஷ்டிக்கிறான், ஜெகத்காரண பூதனாக இருக்கிறான். அடுத்தபடியாக சொன்னார் வியாபகத்தை, அது மாத்திரமில்லை, காரணத்துவம் மாத்திரம் இருந்தால் போராது, எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறான், சிருஷ்டித்து விட்டு வெளியிலே தனியாக இருக்கிறான் அல்லன், இவற்றுள்ளேயே பிரவேசித்து இதை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருக்கிறான். ஆகையினாலே வியாபகத்துவம் சொன்னார், வியாபகம் இருந்தால் போராது, நியந்திரத்துவம் வேண்டாமோ, நன்றாக நியமிக்க வேண்டும், ஒவ்வொரு வஸ்துவை உள்ளே இருந்து நியமிக்க வேண்டும். வியாபகத்துவம் இருக்கு, வியாபகத்துவம் இருக்கு, நியந்திரத்துவம் இல்லை ஒரு வஸ்துவுக்கு, நியந்திரத்துவம் இருக்கு, வியாபகத்துவம் இல்லை மற்றொரு வஸ்துவுக்கு. அழகாக காட்டினார்கள் நம்முடைய பூர்வர்கள், ராஜாவை எடுத்துக்கோ, ஆகாசத்தை எடுத்துக்கோ, ரெண்டையும் எடுத்துட்டாக்கா இது நன்னா புரியும்னார். ராஜாவை போல இல்லை எம்பெருமான், ராஜாவை காட்டிலும் வேறுபட்டவன், ஆகாசத்தை போல இல்லை, ஆகாசத்தை காட்டிலும் வேறுபட்டவன், எதிலேன்னு கேட்டார். அதுக்கு தெரிவிக்கிறார், ராஜாவானவன் நியந்தாவாக இருக்கிறான், நியமிக்கிறான், ஆளுகிறான், உத்தரவிடுகிறான், சட்டங்களை ஏற்றுகிறான், சட்டப்படி ஜனங்கள் நடக்கிறார்களா என்று பார்க்கிறான், நடக்காமல் போன காலத்தில் அவர்களை தண்டிக்கிறான். இப்படி நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் ராஜா. ஆனால் அந்த ராஜாவானவன் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறானோ, ஒரே ஒரு எங்க இருக்கானோ அங்கதான், கேபிட்டல்ல இருந்தா கேபிட்டல்ல, வேற ஒரு வில்லேஜில் இருந்தா அங்கே, ஆகையினாலே எல்லா பதார்த்தங்களையும் அவனாலே வியாபித்திருக்க முடியாது. ஆனால் ஆகாசம் இருக்கிறது, ஆகாசம்ன்றது என்ன, இடைவெளி, ஈசர்னு சொல்றமே அதுதான், அந்த ஈசர் இருக்க எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கு, அது இல்லாத இடமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இதுக்கு நியமன சாமர்த்தியம் கிடையாது, அது உத்தரவிடுமோ, அது ஒரு காலத்தையும் கிடையாது. அதனால நிருப்ப நபோர் வியாவிருத்தி என்று தெரிவிப்பார்கள், அரசனுக்கும் ஆகாசத்துக்கும் உண்டான குறை எம்பெருமானுக்கு கிடையவே கிடையாது. அரசனுக்கு வியாபகத்துவம் கிடையாது, ஆகாசத்துக்கு நியந்திரத்துவம் கிடையாது, ஆனால் இரண்டுமே உண்டு எம்பெருமானுக்கு. ஆகையினாலே அரசனை காட்டிலும் வேறுபட்டவன், ஆகாசத்தை காட்டிலும் வேறுபட்டவன் இந்த வகைகளிலே என்று தெரிவிக்கிறார்கள் பெரியோர்கள். அதைத்தான் ஆழ்வார் சொன்னார் நான்காம் பத்திலே, அவன் நியந்தா, சகல பதார்த்தங்களையும் நியமிக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த நியந்திருத்தத்தை சொல்கிறார் விடத்திலே, உள்ளே இருந்து எம்பெருமான் நியமிக்கிறதை தனக்கு ரூபமாக கொண்டது ஜீவாத்மா என்று அறிந்து கொள்வன் என்கிறார் விடத்துல. அப்படி நீ தெரிந்து கொள்வாய்.
மத்தாஸ்ய ஏக ஸ்வபாவ ஆத்மஸ்வரூபா என்கிற விடத்தில் ஏவகார பொருளை உடைய ஏக சப்தம் திருவஷ்டாட்சரத்தில் முதல் பதமான பிரணவத்தில் முதல் அக்ஷரமான அகாரத்தின் மேலே ஏடிக்கறிந்திருக்கும் நாலாம் வேற்றுமைக்கு மேலே உள்ள ஏகார பொருளை உடைய உகாரம் போலே இருக்கிறது என்பர் பெரியவாச்சான் பிள்ளை.
பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமா சொல்றாரு விடத்துல, அவர் சொல்லக்கூடிய அற்புதமான அர்த்தம் நான் சொல்றேன். அதாவது இந்த இடத்துல மத்தாசைக சுவாவகா அப்படின்னு ஏக சப்தம் ஒன்று போட்டிருக்க, இந்த ஏக சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் அற்புதமாக காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அவசியம் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டியது என்பது அவருடைய திருவுள்ள கருத்து. அதாவது ஏகசப்தம் எந்தெந்த அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது, தாஸ்யமே இந்த ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம், ஜீவாத்மாவானவன் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவனே என்பது இதற்கு அர்த்தம் என்று காட்டினார் இவ்விடத்துல. இந்த தாஸ்யிகான்றது எந்த அர்த்தத்தில் இருந்திருக்குன்னா, திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் திருமந்திரத்துல பிரணவத்தை எடுத்துக்கொள்கிறது. ஓம் என்பது பிரணவம். அந்த பிரணவத்தில் அகாரத்தின் பேரிலே ஒரு சதுர்த்தி ஏறி கழிந்திருக்கு. இதிலே சதுர்த்தி ஏறி கழியும்னு சொல்லியிருக்கார். அதனால ஆ என்பதன் பேரில் ஆயா என்பது ஏறி வந்து பிற்பாடு நீங்கி இருக்கிறது, மறைந்திருக்கிறது. அதனால சித்தித்த அர்த்தம் என்னன்னா, ஆ என்கிற எழுத்தானது எம்பெருமானை காட்டும். அகாரம் சகல சப்தத்துக்கும் காரணமாய், நாராயண பதத்துக்கு சங்கிரகமாய் இருக்கையாலே சகல ஜெகத்துக்கும் காரணமாய், சர்வரட்சகனான எம்பெருமானை சொல்கிறது என்கிறார் புடலோகாச்சாரியர் தம்முடைய மூற்றுப்படியில. ஆ என்கிற முதலட்சரமானது எம்பெருமான் ஜெகத்துக்கு காரணம். எப்படி ஆ என்பது எல்லாவற்றுக்கும் சகல சப்தத்துக்கும் காரணமாக இருக்கிறதோ, அதுபோலே ஆ என்கிற எழுத்தாலே குறிக்கப்படும் அந்த எம்பெருமான் சகல ஜெகத்துக்கும் காரணமாக இருக்கிறான். அப்படி சகல ஜெகத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ரட்சகனாகவும் இருக்கிறான். அது ரெண்டும் அர்த்தம், ஜெகத் காரணத்துவம் ரட்சகத்துவம் இரண்டும் சொல்லப்பட்டது அகாரத்தாலே. அந்த ஆ என்கிற எழுத்தாலே சொல்லப்படக்கூடிய எம்பெருமான் அந்த சப்தத்துக்கு மேலே ஆயான்னு ஒன்று சதுர்த்தி நான்காம் வேற்றுமை உருவு ஏறி கழிந்திருக்கிறது. அது என்ன சொல்றது, இத்தால் ஈஸ்வரனுக்கு சேஷம் என்கிறது. ஆயா என்கிற வித்தால் ஈஸ்வரனுக்கு சேஷம் என்கிறது என்கிறார் எம்பெருமானுக்கு. இவன் அடிமைப்பட்டவன், தாசபூதன். தசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மான பரமாத்மனா நான்யதா லட்சணம் தேஷாம் பந்தே மோக்ஷே ததைவஜா என்பது பிரமாண வஜனம். எல்லா ஜீவாத்மாக்களும் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள். தாசபூதாக ஸ்வதாக இயற்கையாகவே எல்லாரும் அடிமைப்பட்டவர்கள் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லோரும். வந்தே மோக்ஷே இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய காலத்திலேயும் பரமத்துக்கு போனாலும் கூட இவர்களுக்கு ஒரு காலத்திலேயும் இந்த தாஸ்யம் போகவே போகாது என்பது சாஸ்திர வச்சனம். அதன்படி பார்ப்போமே ஆனால் ஆயா என்பதற்கு என்ன அர்த்தம், எம்பெருமானின் பொருட்டு, எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவன், ராமாய கிருஷ்ணாய என்று சொல்லுவோமே ஆனால் அவருக்கு சேஷப்பட்ட வஸ்துன்னு அர்த்தம். அந்த சேஷப்பட்ட வஸ்துன்னு சொன்ன பிற்பாடு அதற்கு மேல உக்காரம் வர்க்கப்படுகிறது. ஆ உ ம மூன்றும் சேர்ந்துதான் ஓம் என்று ஆகியிருக்கிறது. ஆ பிளஸ் உ ஓ, ஓ பிளஸ் இம் ஓ, ஆகையினாலே ஓம் என்பதிலே மூன்று அக்ஷரங்கள், மூன்றுமே மூன்று பதங்கள் தான். பிரணவம் இருக்கே, இந்த பிரணவமானது மூன்று அக்ஷரங்களாலே அல்லது மூன்று பதங்களாலே, ஒவ்வொரு அக்ஷரமும் ஒவ்வொரு பதம், மானோ சிலபிக் வேர்டு அது, அப்படிப்பட்டது அப்படிப்பட்டதற்கே அதனாலே ஆனது. ஆ உ ம மூன்றாலே ஆனது. இந்த மூன்றுலே உ என்பதற்கு அர்த்தம் என்னென்ன, ஏவ என்ற அர்த்தம். இடத்துல உகாரம் ஸ்தான பிரமாணத்தாலே அவதாரணார்த்தம் என்கிறார். இடத்துல அவதாரணம்னா ஏவ ஒன்லின்னு அர்த்தம். அதைத்தான் ஏவ சப்தமானது காட்டுகிறது, அதைத்தான் ஊ என்பதும் காட்டுகிறது. அது வேதத்திலே சித்தமான அர்த்தம். ததேவபூதம் தது சந்திரமாகான்னு ஏவ ததேவபூதம், அந்த பிரம்மந்தான் எல்லா பூதங்களாக பஞ்சபூதங்களாக இருக்கிறது. தது சந்திரமாக தத்து அந்த பிரம்மமானது, பிரம்மமே ஊ, ஊ என்பது எந்த அர்த்தத்தில் இருக்கே, முன்னால் சொல்லப்பட்ட ஏவ ததேவ, இது வாக்கியம் வேதாந்த வாக்கியம். ததேவ பூதம் ஏவான்றது இருக்க அந்த ஸ்தானத்தில் ஊ வந்திருக்கு. தது சந்திரமா அந்த பிரம்மமே சந்திரனாகவும் இருக்கிறது என்று காட்டுகிற இடத்துல ஏவா என்கிற அர்த்தத்தில் ஊ என்பது ஆனது பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறபடினாலே இதுக்கு ஸ்தான பிரமாணம்னு பேர். அல்ஜீப்ரா எல்லாம் போடுறோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூன்னு சொன்னோம்னாக்கா அந்த இடத்துலலாம் எக்ஸ் வந்திருக்கோ அந்த இடத்துலலாம் டூ வச்சுக்கணும்னு அர்த்தம். அதே போலத்தான் ஏவான்னு முதல்ல சொல்லி பிற்பாடு அதே ஸ்தானத்தில் ஊ சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே ஊ என்பதற்கும் அர்த்தம் ஏவா என்பது. அதே அர்த்தத்தை இவ்விடத்திலையும் கொள்ள வேணும் என்கிறார்கள் பெரியோர்கள். ஆ ஊ மு மூணு சேர்ந்தா ஓம். அதில் ஊன்றது என்ன சொல்றது, அகாரவாச்சியனானவனுக்கு மகாரவாச்சியனான ஜீவாத்மா தாசபூதன். ஊன்றது என்ன சொல்றது, ஏவ அவனுக்கே தாசபூதன், மற்ற பேருக்கு அல்ல. இத்தால் ஈஸ்வரனுக்கே சேடம், அவனுக்கே சேடம் என்கிறது என்பதுதான் அதற்கு அர்த்தமே ஒழிய வேறல்ல. ஆக ஊ என்பதானது ஏவான்ற அர்த்தத்தில் வந்திருக்கு. அதனால தாசியம் எப்படிப்பட்டதுன்னா அவனுக்கே அடிமைப்பட்டிருப்பது என்பதுதான் உகாரத்தாலே சொல்லப்பட்டது. அதனாலதான் ஆழ்வார்கள் எல்லாரும் சொல்கிறார்கள், அவனைத் தவிர மற்றுமோர் தெய்வத்தை தொழுவது உண்டா, மற்றுமோர் தெய்வம் உண்டே, மதியிலா மனிடங்கள் புத்தபோதன்னு நீங்கள் ஒருவனன் உணரமாட்டீர் என்கிறார் திருமாலையிலே தொண்டரடிப்பொடி ஆழ்வார். ஆக உகாரமானது இந்த ஜீவாத்மாவானவன் எம்பெருமான் சிவன் நாராயணனுக்கே தாசபூதன், அடிமைப்பட்டவன், வேறு யாருக்கும் அடிமைப்பட்டவன் அல்லன் என்று காட்டுகிறபடியினாலே ஜீவாத்ம ஸ்வரூபத்தை அறிந்தவர்கள் மற்றும் ஓர் தெய்வம் உண்டு என்று இருப்பார்களா அல்லது அவரைத்தான் தொழுவார்களான்னு ஆழ்வார்கள் எல்லாரும் கேட்கிறார்கள். ஆக மற்றமோர் தெய்வம் உலகென்று இருப்பாரோடு ஒத்திலேன்னு விட்டார் திருமங்கை ஆழ்வார். இன்னொரு தேவதை இருக்கே பரதேவதையான எம்பெருமானை விட்டு வேறு ஒருத்தர் உண்டா? எத்தனையோ தேவதைகள் எல்லாம் பார்க்கிறோம், அதெல்லாம் கேவலம் தேவ சரீரம், சரீரத்தினாலே மாறுபாடு. புண்ணிய அதிகமாக பண்ணியிருக்கா, அதனால தேவ சரீரத்தை பெற்றிருக்கா. நாம் குறைஞ்சு பண்ணியிருக்கோம் மனுஷ சரீரம், நம்ம காட்டிலும் குறைஞ்ச புண்ணியம் மிருக சரீரம், பட்சி சரீரம் அதை காட்டிலும் குறைஞ்ச புண்ணியம், ரொம்ப பாபம் அதிகம். மரமாக பிறக்கிறான் ஒருத்தன், அதனால எல்லா இடத்துலையும் ஜீவாத்மா உண்டு. இந்த ஜீவாத்மாக்கள் புண்ணிய பாப கர்மத்துக்கு சேர தேவனாகவும் மனுஷனாகவும் மிருகமாகவும் பட்சியாகவும் ஸ்தாவரமாகவும் பிறக்கிறான் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. அதை கொண்டு பார்ப்போமே ஆனால் இதர தேவதைகள் எல்லாரும் கேவலம் தேவ சரீரத்தோடே கூடினவர்கள். யாரும் எந்த தேவனாகவும் அலாம், 100 அஸ்வமேத யாகம் பண்ணினால் இந்திரனாக ஆகலாம். அதே போல ஒவ்வொரு தேவதையாக ஆவதற்கும் பல பல முயற்சிகள் உண்டு, பல பல வழிகள் உண்டு, பல பல உபாயங்கள் உண்டு. உபாயங்களை அனுஷ்டித்தால் அதன் பலனாக அந்த தேவதையான சரீரத்தை, தேவதா சரீரத்தை பெற்று அவ்விடத்திலே நாம் ஆட்சி புரியலாம். பிரம்மாவும் அப்படித்தான். பிரம்மா தொடங்கி சகலமும் ஜீவாத்ம கோடியிலே சேர்ந்ததை ஒழிய நாராயணன் ஒருவன் தான் தேவன் என்கிற சப்தத்தாலே சொல்லலாம். சிலையினால் இலங்க செத்த தேவனே தேவனாவானுடர், சிலையினால் இலங்க செத்த தேவன்தான் தேவன். கல்லாதவர் இலங்க கட்டழித்த ககுத்தனல்லால் ஒரு தெய்வம் யானிலேன், பொல்லாத தேவரை தேவர் அல்லாதாரை திருவில்லா தேவரை தேரேல் மின் தேவி என்கிறார் திருமிகை ஆழ்வார். ஆகையினாலே லக்ஷ்மி சகாயமாக இருக்கக்கூடிய தேவதை எதுவோ அதுதான் பரதேவதை, அவன் ஒருத்தன்தான் தேவன் என்றெல்லாம் அழ்வார்கள் நிர்தாரணம் பண்ணி காட்டியிருக்கார். எல்லாம் எதிலேன்னு சொல்றாருன்னா இந்த பிரணவத்திலே சொல்லப்பட்ட உக்காரத்துக்கு அதுதான் அர்த்தம். உகாரோ அனன்யார்கம் நெய்யமயத்தி சம்பந்தம் அனயோகோ என்கிறார் ஸ்ரீ பராசரப்பட்டர் அட்டஸ்லோகையில. அட்டஸ்லோகி உபன்யாசம் பண்ணக்கூடிய காலத்தில் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேன், அதை கேட்டு நாம் தெளிவு பெறலாம். ஆக உக்கார என்ன சொல்றது, அதைத்தான் சொல்றாரு விடத்துல மத்தாசைகாவகா. ஜீவாத்மாவுக்கு என்ன சுவாவம்னாக்க தாசபூதனா இருப்பதுதான் சுவாவம், எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருப்பது தான் இவனுக்கு சுவாவம். அதுதான் தாசிய சுவாவகான்னு சொல்லல, தாசியக அங்கங்க போகக்கூடிய காலத்துல நம்முடைய பூர்வர்கள் எம்பெருமானுக்கே நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம், அவனையன்றி மற்ற யாருக்கும் நாம் அடிமைப்பட்டவர்கள் அல்லல். நாம்னு சொன்னா என்ன அர்த்தம், ஜீவாத்மாவைத்தான் சொல்றான். இந்த ஜீவாத்மாவானது அவனுக்கு அடிமைப்பட்டது, ஜீவாத்மாவுக்கு தானே நன்மையை தேடுவதற்காக சரீரம். ஆ சரீரத்தை கொண்டு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்ன, வணங்குவது அவனை தவிர வேற யாரையும் கிடையாது என்பதுதான் தேரின சாஸ்திரார்த்தம் என்பது இவ்விடத்திலே சொல்லப்படுகிறது என்கிறார். மத்தாசைக சுவாவகா, ஜீவாத்மாவனுடைய சுரூபம் அவனுக்கே அடிமைப்பட்டிருத்தல். எப்படி ஒரு பாரியையானவள் பர்த்தாவுக்கே அடிமைப்பட்டவளோ, அவனை தவிர வேறு யாரையும் அறியாதவளாக இருக்கிறாளோ, அதே போலத்தான் இருப்பது ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம் என்று காட்டுகிறார்கள். இந்த பல பல சரித்திரங்களாலேயும் காட்டியிருக்கிறார்கள் பெரியோர்கள் என்பது குறிக்கொள்ளத்தக்கது. எம்பெருமானார் காலத்தில் நடந்த ஒரு சரித்திரம் சொல்றேன். எம்பெருமானார் புறவிட்டு எழுந்தருளி கொண்டிருக்கிறார். எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் அம்பெருமாள் எழுந்தருளுகிறார். அம்பெருமாள் எழுந்தருளக்கூடிய காலத்துல திருவானக்காவல்னு பக்கத்துல இருக்கு அந்த சைவக்ஷேத்திரம். அந்த சைவக்ஷேத்திரத்துக்கு பக்கத்துல எழுந்துருளும் காலத்துல திடீரென்று மழை வந்து விட்டது. மழை வந்தவாறே பெருமான் நம்பெருமாளை அந்த கோயிலுக்குள்ளே எழுந்துருள பண்ணி விட்டார்கள், சிவன் கோயிலுக்குள்ள போயிட்டார். ஆனால் எம்பெருமானார் எத்தனையோ சிஷ்யர்கள், 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள், 700 சன்னியாசிகள், பல அம்மார்கள், பல பூநூல் சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அத்தனை பேருடன் கூட மழையிலே நனைந்து கொண்டு வெளியில நிற்கிறார். அந்த காலத்துல சில பேர்லாம் வெளியில அந்த சிவ ஆலயத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வந்து உள்ளே வரலாமே சுவாமி, வழியில மழையில நனைஞ்சிட்டு நிற்பானேன்னு கேட்டார். எம்பெருமானார் சொன்னார், எல்லாம் பரவாயில்லை இங்கேயே நிற்கிறோம் என்று தெரிவித்தார். ஆனாலும் கூட அவர்கள் விடல, உள்ள வரக்கூடாதா, உங்க பெருமாளே உள்ள வந்துட்டார் என்று சொன்னவாறே எம்பெருமானார் அப்பொழுது ஒரு வார்த்தை அருளி செய்ததாக சொல்வது உண்டு. அதாவது எம்பெருமான் எங்க வேணாலும் எழுந்துருளலாம், எம்பெருமானுடைய விபூதி பர்த்தா எங்க வேணாலும் போய் வரலாம், ஆனால் பாரியானவள் அப்படி போகக்கூடாது அல்லவா, அவளுக்கு அப்பொழுது பாதிபிரத்தியம் குறைவும் குறைவாகும் அல்லவா. பர்த்தா அப்படி இருக்கிறான் என்று பாரியையும் போகலாமோ, அது அவளுடைய பாதிபிரத்தத்துக்கு குறைவை ஏற்படுத்தும். ஆகையினாலே நாங்கள் வரமாட்டோம், ஆனை சுரத்தினாலும் ஆனைக்காவலன் நுழையாதேன்னு அந்த காலத்தில் அதனால்தான் வசனம் ஏற்பட்டது என்றெல்லாம் பெரியோர்கள் தெரிவிப்பது ஒன்று உண்டு. ஆகையினாலே சொரூப விருத்தமாக இருக்கக்கூடியது, அவ்விடத்திலே நாம் போவதோ அவ்விடத்திலே வணங்குவதோ இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது என்றதுதான் ஆழ்வாருடைய சித்தாந்தம், ஆச்சாரியருடைய சித்தாந்தம். அதை எம்பெருமானார் இவ்விடத்திலே ஏகசப்தத்தாலே காட்டுகிறார். ஏகசப்தத்தாலே சொன்னது ஏற்கனவே சொன்னது, ஏகசப்தத்தாலே எம்பெருமானார் காட்டல, எம்பெருமானே காட்டுற, எம்பெருமானுடைய வாக்கியம் இது. அண்ணா மனசுல கொள்ள வேணும், எம்பெருமான் சொன்னதாக எம்பெருமானார் வெளியிடுகிறார் இவ்விடத்திலே. எம்பெருமானாராக சொல்லல, எம்பெருமானுடைய திருவுள்ள கருத்து என்ன என்று காட்டியிருக்கிறார் இவ்விடத்துல. அதனாலதான் வியாக்கியாதா பெரியவாச்சான் பிள்ளை ஏகசப்தத்தை தனியாக எடுத்து இது உகாரார்த்தம் என்று காட்டுகிறார். சிவேட்டவர்களுக்கு வேண்டியது என்னன்னா மறந்தும் பொறந்தொழாமாந்தர். இது திருச்சிந்தபுரத்தில் நான் திருவந்தாதியிலே அற்புதமாக சொல்கிறார் திருமொழி செப்பிரான். மறந்தும் பொறந்துழாமாந்தர், யமனுடைய கிங்கரர்கள் புறவிட்டாரலாம், யமன் கூட்டான், இங்க வாங்கோ சிவைஷ்ணவா கிட்ட போயிடாதுங்கோ அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அவள்லாம் கேட்டான், சிவைஷ்ணவாளுக்கு நீ பிரபு இல்லையான்னா, நான் பிரபு இல்லை, சிவைஷ்ணவாள் கிட்ட போனாக்கா எம்பெருமான் நம்ம இருக்க விட மாட்டான், நம்முடைய இருப்பு இருக்கவே இருக்காது, நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இருப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஆகையினாலே ஜாக்கிரதை, சிவைஷ்ணவர்கள் போகாதீர்கள் என்று சொன்னான். அப்படியா, அப்போ சிவையிட்டவர்களை எப்படி நினைச்சிருக்கேன், சிவையிட்டவர்கள் எனக்கு பிரபு, நான் சிவையிட்டவர்களுக்கு பிரபு அல்ல, சிவையிட்டவர்கள் எனக்கு பிரபு என்றான் அந்த யமன். யமக்கிங்கிற சம்வாதத்தை ஏற்கனவே விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கார், பரிகர மதுசூதன பிரபன் நான், பராசர மகர்ஷி ஸ்பஷ்டமா சொல்றார், புபுருஷம் அபிவிக்ஷ பாசஹஸ்தம் வதத்தி யமக்கில தத்ய கரணமூலே பரிகர மதுசூதன பிரபன் நான் பிரபுரகம் அந்யன்றனாம் ந வைஷ்ணவானாம். வைஷ்ணவர்களுக்கு நான் பிரபு இல்லை, வைஷ்ணவர்கள் தான் எனக்கு பிரபு, சோறும் தண்ணீரும் தாரகம் என்றிருப்பார்க்கு நான் பிரபு. அப்படி இருந்தா அவளுக்கு நான் பிரபு, லௌகிகாளா ஒன்னும் தெரியாமல் பகவத் விஷயமே அறியாமல் இருக்காளே, அவளுக்கு தான் யமவசியத்தை உண்டு, யமன் கூண்டு போவன். ஆனால் இவர்களுக்கு சிவைஷ்ணவர்களுக்கு யமவசியத்தை கிடையாது. நக்கலு பாகவதாக யம விஷயம் கச்சந்தி என்பது பிரபாண விஷயம். ஒரு காலத்திலேயும் யமனுடைய நாட்டிற்கு சிவைஷ்ணவர்கள் போகமாட்டார், யமலோகம் கிடையவே கிடையாது, அதனால அவ கிட்ட போகாதே. அவ எப்படி இருப்பான்னு கேட்டான். அதற்கு சொல்கிறான் விடத்துல அவன் ஒரு விதமா சொன்னான், நான் திருமொழியாளர் அதை பரிஷ்கரித்து சொல்கிறார், மறந்தும் பொறந்துழாமான் திறம்பேல் மின் கண்டீர் திருவடி தன் நாமம் மறந்தும் பொறந்துழாமாந்தர் இரஞ்சியும் சாதுவராய் போதுவின்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கேன்னு காதோட ரகசியமா சொன்னான். எப்படி இருப்பா தெரியுமா, சிவைட்டவர்கள் எம்பெருமானை மறந்திருந்தாலும் இருக்கலாம், இதர தேவதா சம்பந்தம் கொள்ளாதவர்கள் அவர்கள்தான் ஸ்ரீவைஷ்ணவர்கள்னு மறந்தும், ஈஸ்வரனை வகுத்த சேஷியை மறந்தும் புறந்துழாமாந்தர், வேறு ஒரு தேவதையை சேவிக்காமல் இருக்கிற வாட்டுக்காடு அவள் தான். அதனாலதான் எம்பெருமான் விடத்துல சொல்றான், தாசைக சுவாவகா என்று ஏகசப்தத்தை காட்டினார். சொரூபத்தை நன்றாக சிக்ஷிக்க வேண்டியது ஆச்சாரியனுடைய கடமை, ஆகையினாலே ஆச்சாரியன் தெரிவிக்கிறார் கூடாதுன்னு சொல்றான். இதெல்லாம் பண்ணாதே, உனக்கு சேராது, டாக்டர் சொல்ற உனக்கு இதெல்லாம் சேராது, இனிமே பால் சாப்பிடாத, தேங்காய் சாப்பிடாத, எல்லாம் எண்ணெய் சேர்த்துக்காத அப்படின்னு சொல்ற, நாம கேட்டுடுறோம் உடனே, ஐயோ தேகத்துக்கு என்ன வந்துடுமோன்னு. ஆனா ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை கேட்கும் பொழுதுதான் நம்ம கொஞ்சம் அப்படி இருந்தா என்ன இப்படி இருந்தான்னு தோன்றுகிறது. அதனாலதான் அதை வலியுறுத்தி சொல்கிறார்கள் டாக்டரே, என்ன சொல்லுவாரு, தேங்காய் மாத்திரம் சாப்பிட்ட அவ்வளவுதான் உனக்கு பிராணாபத்து தான், கொலஸ்ட்ரால் அதிகமாகும் ஆபத்து தான் சொல்ற. அப்பொழுது இவன் பயப்படுகிறான், தேகத்துக்கு என்ன ஏற்படுமோன்னு பயப்படுறான், ஆத்மாவுக்கு என்ன ஏற்படும் அதை பற்றி நம்முடைய ஆச்சாரியர்கள் சாஸ்திரம் வேத சாஸ்திரம் எல்லாம் நம்மிடத்திலே மிகவும் பரிவுடையது. மாதா சகஸ்திரேபியா பிதிருபியா வத்சலதரம் சாஸ்திரேபியா வத்சலதரம் சாஸ்திரம், சாஸ்திரமானது ஆயிரம் மாதா பிதாக்களை காட்டில் நம்மிடத்துல பிரீதி உடையது. அதனால நம்முடைய ஆத்ம க்ஷேமத்திலேயே எப்பொழுதும் கண் செலுத்தி இருக்கக்கூடிய சாஸ்திரமான வேதமானது அதைத்தான் சொல்றது, அழ்வார்கள் அதைத்தான் சொல்றார், ஆச்சாரியர்கள் அதைத்தான் சொல்கிறார். அதனாலதான் எம்பெருமானும் இந்த இடத்துல சொன்னான்னு காட்டுகிறார். மத்தாஸ்தேக ஸ்வபாவஹா, இந்த ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம் எனக்கு தாசன் அடிமைப்பட்டிருப்பதே என்று தெரிவிக்கிறார் இவ்விடத்துல.
அப்படி ஆத்மாவை ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரித்தவராய்.
ஆமா, நீர் எப்படி இருப்பீர் சொல்றார். இப்படிப்பட்ட ஆத்மஸ்வ என்னுடைய தாசியத்தையே சுவாவமாக உடைய உம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை நீர் கண்கூடாக காண்பீராக ஆவீர் என்று தெரிவிக்கிறார். இவ்விடத்தில்
மதேகானுபவா,
அதேக அனுபவா, என்னையே அனுபவிக்க கூடியவராக இருப்பீர்.
ஸ்வரூப சாட்சா்காரம் பிறந்தால் அவனை விஷயீகரித்தல்லது நில்லாது.
ஆமா, ஸ்வரூப சாட்சா்காரம், ஸ்வரூபம், தன்னுடைய ஸ்வரூபம் தெரிந்தால் அவனுடைய ஸ்வரூபம் என்ன, அவனுக்கு நாம் அடிமைப்பட்டவன் என்று தெரிந்தால் அவனை பார்த்தல்லது தரிக்க முடியாது. நாம் அப்படிப்பட்டவன், நாம் அவனுக்கு தாசபூத்தன் சொன்ன யஜமானனை பார்க்கணும்னு ஆசை ஏற்படாதா? உடனே உடனே ஆசை ஏற்பட, யாருக்கு நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம், அவனை கண்ணாலே காண வேண்டாமா என்று ஆசையானது கிளர்ந்து எழும் என்று அடுத்தபடிய மதே காணுபவா, என்னை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசையை உடையவராகவே நீர் எப்பொழுதும் இருப்பீர். எப்பொழுதும் அனுபவிக்கணும் தானே அழ்வார் துடிக்கிறார். எப்பொழுது காண்பேன், ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்தியசேவா பிரேமா விலாசே பராங்குஷ பாத பக்தம் என்கிறார் மணவாள மாமனிகள். ஸ்ரீ மாதவன், ஸ்ரீ மாதவனுடைய திருவடித்தாமரைகள், அந்த திருவடித்தாமரனை எப்பொழுது காண்பேன், எப்பொழுது காண்பேன், எங்கே காண்கேன், ஈண்டுழாய் அம்மான் தன்னை யான் அப்படின்னு அழ்வார். எப்படி துடிக்கிறார் அழ்வார். நாளே அந்த எம்பெருமானுடைய அந்த சுபாவம், அவனுடைய பெருமையை அறிந்தார். அவன் நமக்கு சுவாமி, நாம் அவனுக்கு சொத்து, அவன் சேஷி, நாம் சேஷபூதன். அப்படிப்பட்டவன் அறிந்து கொண்டோமே ஆனால் அவனை காண வேண்டும் என்ற துடிப்பு கிளர்ந்து எழும். அதையே உமக்கு அனுபவமாக கொண்டிருப்பீர். மதேக அனுபவஹா,
ஸ்வஸ்வரூபத்தை தெளிவாக கண்டால் ஸ்வரூபகதமான ஞானானந்தங்கள் அடவிலே பரியவசிக்க என்றிக்கே ஸ்வரூப யாதாத்மியத்தடவும் செல்லுமிரே.
ஆமா, ஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூப் ஸ்வரூபம், ஸ்வரூபம் என்றால் இவ்விடத்துல ஆத்மஸ்வரூபம், நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொண்டால் ஸ்வஸ்வரூபத்தை, ஸ்வான்னா தன்னுடைய, தன்னுடைய என்ன ஆத்மாவனுடைய, ஸ்வான்றது ஆத்மான்னு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொண்டால், ஸ்வஸ்வரூபத்தை அறிந்து கொண்டால், ஸ்வஸ்வரூபத்தை
தெளிவாக கண்டால்,
தெளிவாக உள்ளபடி கண்டால், தெளிவாக கண்டால், தெளிவாக காண்பதுன்னா என்ன, பெருமானுக்கே சேழப்பட்டிருக்கக்கூடியது என்று தெரிந்து கொண்டால் அப்போ என்ன ஏற்படும்னு தெரிவிக்கிறார்னா, இந்த ஜீவாத்மாவுடைய லக்ஷணம் சொல்லக்கூடிய காலத்துல ஞானானந்தமயத்வாத்மா சேஷோகி பரமாத்மனஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவாத்மாவானவன் ஞானம் ஆனந்தம் இவைகளோடே கூடினவன், ஞானானந்தமயன், யானம் ஆனந்தம் இவைகளோட கூடினவன். அதற்கு மேலே எம்பெருமானுக்கு சேஷோகி பரமாத்மனா, இது ஆத்ம லட்சணமாக சொல்லப்படும். ஆத்மாவுக்கு டெஃபினிஷன் இது, லட்சணம், லட்சணம் என்றால் டெஃபினிஷன், டெஃபினிஷனாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மாவினுடைய டெஃபினிஷன் என்ன, ஞானானந்தமயன், சேஷபூதன், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஸ்வரூபத்தை நன்னா தெரிஞ்சிட்டோம்னாக்க ஞானானந்தங்கள் இருக்க அது முக்கியமல்ல, பகவத் தாட்சியம்தான் முக்கியம், பகவத் சேஷத்துவம் தான் முக்கியம், சேஷத்வைக்க நிரூபணியன் என்று தெரிவிப்பார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். இந்த வஸ்து அதாவது ஜீவாத்மா என்பது ஒன்று உண்டாகும் காலத்தில் எப்படி உண்டாயிருதுன்னா, எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் என்றே உண்டாயிரு. ஏ எம்பெருமான் உள்ளே இருக்கும் உண்டாருதுன்னா, ஒரு காலத்தில் புதுசாக இந்த ஜீவாத்மா உண்டாருது, நிச்சயமாக இருக்கக்கூடியது, நன்றாக புரிந்து கொள்ள வேணும். சில சப்தத்தை இட்டு சொல்லும்பொழுது கொஞ்சம் சந்தேகம் ஏற்படும், அதனால சொல்லிட்டு போறேன். ஆத்மான்றது நித்தியமானது, ஒரு காலத்தையும் எம்பெருமானாலையும் உண்டாக்கப்பட்டதல்ல. அஜித்து என்பதும் எம்பெருமானாலே உண்டாக்கப்பட்டதல்ல. அஜித்து, சித்து, ஈஸ்வரன் மூன்றும் நம்முடைய சம்பிரதாயத்தை தத்துவ திரயங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏக தத்துவவாதி சங்கரன், சங்கர பகவத் பாதர் ஏக தத்துவம் பிரம்ம ஒண்ணுதான் சொல்றார். அஜித்து கிடையாது, சித்து கிடையாது, ஜீவாத்மா கிடையாது, வேறொன்று கிடையாது, பிரம்மம் ஒன்றுதான் உண்டு, என்னால் அத்வைத்தம், வேறு எதுவுமே கிடையாது, அவருடைய சம்பிரதாயம். ஆனால் எம்பெருமானாருடைய சம்பிரதாயம் என்ன, தத்துவத்ரயவாதம், மூன்று தத்துவங்களும் உண்டுன்னு வேதம் தெரிவிக்கிறபடினாலே மூன்று தத்துவங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது என்பதை நன்றாக நிரூபித்து காட்டியிருக்கிறார் தம்முடைய கிரந்தங்களிலே. சிவாட்சியம், வேதார்த்த சங்கரம் முதலான கிரந்தங்களிலே நன்றாக நிரூபித்து காட்டியிருக்கிறார் சுவாமி. அல்ல தத்துவத்ரயவாதம், அந்த தத்துவத்ரயத்தை பரிபூர்ணமாக நன்றாக கண்டவர்கள் ஆழ்வார்கள். அது நிற்க, இந்த தத்துவத்ரயத்தில் ஜீவாத்மா இருக்கே, அந்த ஜீவாத்மா உண்டாருதுன்னு கிடையவே கிடையாது. எப்பொழுதும் நித்தியமா இருக்கு. ஈஸ்வரன் நித்தியம், ஆத்மாவும் நித்தியம், அச்சித்தும் நித்தியம், காலமும் எப்பொழுதும் இருக்கக்கூடியது. ஆகையினாலே இந்த ஜீவாத்மாவானவன் உண்டாகும் பொழுதுன்னு ஜீவாத்மாவை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது எப்படி அறிந்து கொள்கிறோம்னு கேட்டாக அவன் ஞானானந்தமயன் சேஷபூதன், பகவத் சேஷபூதன் அறிந்து கொள்கிறோம். இதுல எது முக்கியம்? ஞானானந்தமயன் ஏற்பட்டு அது பிற்பாடு சேஷபூதன் ஏற்படுறதா, அல்லது சேஷபூதன் ஏற்பட்டு ஞானானந்தமயன் ஏற்படுகிறதா என்று விசாரிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். எது முக்கியம்? ஞானானந்தமயன் என்பது முக்கியமா அல்லது சேஷபூதன் என்பது முக்கியமா என்பது விசாரிக்கப்படுகிறது. ஏன் இப்படி விசாரிக்கணும்னு கேட்டாக்க, எது முக்கியமோ அதை கொள்ளணும் முதல்ல, அப்புறம்தான் மற்றொன்ன கொள்ளணும். ஆக எதை கொண்டு நாம் அறிகிறோம் இந்த ஜீவாத்மாவை? பகவத் சேஷபூதன் என்றே நாம் அறிய வேண்டும் என்று காட்டுகிறார்கள் ஆழ்வார்கள். பகவத் சேஷத்துவம் இல்லாத போது ஞானானந்தங்கள் தியாஜ்யம் என்பதுதான் ஆழ்வார் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆடவந்தார் சொல்லக்கூடிய வார்த்தை, எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். அதனாலே ஜீவாத்மா எம்பெருமானுக்கு சேஷமில்லாமல் கேவலம் ஞானானந்தமயனாக இருப்பனே ஆனால் நமக்கு தியாஜ்யம் என்பதுதான் ஆழ்வார்களுக்கு. ஆழ்வார் தன்னா தெளிய கண்டவர், என்ன தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஆழ்வாரே என்ன சொல்றாருனாக்க, ஜீவாத்மா சேஷபூதன், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் அல்லன் என்று தேருமையானால் இந்த சரீரம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் என்கிறார். அதற்கே ஒரு திருவாய்மொழி அருளி செய்திருக்கிறார். ஏராளும் இறையோனும் திசமுகனும் திருமகளும் கூறாடும் தனியுடம்பன், குலங்குலமாய் சுரர்களை நீராகும்படியாக நிறுமித்து படதொட்ட மாறாளன் கவராத மணிமாமை குறவிலமே. தேகத்தினுடைய அழகு வேண்டாம், வஸ்திரம் வேண்டாம், படைகள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நதேகம் அதை விவரித்து காட்டினார் அளவந்தார். நதேகம் தேகம் வேண்டாம், ந பிராணான் பிராணன் வேண்டாம், நதேகம் ந பிராணான், நஜ சுகம் அசேபி அசேபிலகிதம் சுகம் வேண்டாம், எல்லா அபிலாஷைகளும் ஆசைகளும் வேண்டாம். சாத்மானம் நான்யத் கிமபி தவ சேஷத்தை உபவாத். பெருமானே தேவரியருடைய சேஷத்தம் இருக்கே அதான் பெரிய ஐஸ்வர்யம், அதை விட்டு மற்ற எதுவுமே வேண்டாம். ஜீவாத்மாவுக்கு பெரிய ஐஸ்வர்யம் எது? தேவரியருக்கு அடிமைப்பட்டிருப்பதுதான் உயர்ந்த ஐஸ்வர்யம். அது இல்லாமல் போனா எல்லாம் எதுவுமே வேண்டான்னாக என்ன பிரயோஜனம் இவைகளெல்லாம்? அலங்காரங்கள் ஒரு பெண்ணுக்கு எப்பொழுது அழகை ஊட்டுகிறதுன்னு, பதிக்கு இவள் பாரியாக இருக்கும் காலத்திலேதான் அழகை ஊட்டுகிறதே ஒழிய மற்ற காலத்தில் அழகை ஊட்டுவதே கிடையாது. அவனுக்காகத்தான் எல்லாருக்கும் இந்த அழகு செய்து கொள்வது, மற்றதெல்லாம் அவன் கண்டு ஆனந்தப்பட வேண்டும் என்பதற்காக இருக்கிறதே ஒழிய மற்றொன்றுக்காக அல்ல, தனக்காக அல்ல, மற்ற பேருக்காக அல்ல, அவனுக்காகவே இருக்கக்கூடியது. அதே போலத்தான் இந்த மற்ற குணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டிருந்தால் வேணுமே ஒழிய அல்லாத காலத்திலே வேண்டவே வேண்டாம் என்கிறார். விடத்துல அளவந்தார் சொல்ற தம்ப சேஷத்துவ பயிர்பூதம் நாத்தக்ஷணி தகே, தேவரீருடைய அடிமைக்கு வெளிப்பட்டிருக்குமே ஆனால், தாசியதைக்கு வெளிப்பட்டிருக்குமே ஆனால், இந்த ஜீவாத்மா சுக்கு நூறா போட்டோம், உடஞ்சு போட்டோம், நாசமா போட்டோம், இந்த ஆத்மா வேண்டாம். பயிர்பூதம் நாத்தக்ஷணி தகே யாத்து சததா விநாசம், நூறு சுக்கலா இந்த ஜீவாத்மா உடஞ்சு போட்டோம், நாசமா போட்டோம். தேவருடைய சேஷத்துவம் இல்லாத போது வேண்டவே வேண்டாம் என்கிறார். அளவந்த சேஷத்துவ பகிர்பூத ஞானானந்தமயரையும் சகியாதார் என்று அவருக்கு பெயரிடுகிறார் ஆச்சாரிய ஹிருதயத்தில். சேஷத்துவத்துக்கு பகிர்பூதம், சேஷத்துவத்துக்கு வெளிப்பட்டதா ஒரு ஜீவாத்மா பெருமையானால் அதை பொறுக்கவே மாட்டார்கள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். ஆகையினாலே அது வேண்டவே வேண்டாம் என்கிறார் விடத்திலே இந்த சேஷத்துவ ரசமறிந்தவர்கள். ஆகையினாலே இன்னைக்கா ஒரு கேள்வி கேட்டேன், சேஷத்துவம் ரசமா இருக்குமா? புலவகச்சார் கேட்கிற அடிமைப்பட்டிருக்கிறது ரசமா இருக்கான்னு கேட்டார். சேஷத்துவம் துக்க ரூபமாக ஒன்னோ நாட்டில் காண்கிறது என்னில் அந்த நியமம் இல்லை, வந்த விஷயத்துக்கு சேஷமா இருக்கும் இருப்பு சுகமாக காண்கையாலேன்னு அழகா சூத்திரமிடுகிறார் விடத்துல. சேஷத்துவம்னு சொன்னாலே உத்தனுக்கு அடிமைப்பட்டிருக்கிறதுன்றதுனால ரொம்ப துக்கமா தானே இருக்கு லோகத்துல. எல்லாருக்கும் முதல் தேதி வந்தபொழுது சம்பளம் வாங்கிச்ச சந்தோஷமா இருக்கு, அப்புறம் என்னடா தலையில் இழுத்து இவனுக்கு வேலை செய்ய வேண்டியதா இருக்கே, இவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்க வேண்டியதா இருக்கேன்னு துக்கப்படுறான். அது சேஷத்துவம்ன்றது இருக்கே துக்கமாகத்தானே இருக்கு. அதனால எம்பெருமானுக்கு சேஷப்பட்டிருந்தால் துக்கமாகத்தானே இருக்கும்னு கேள்வி ஏற்பட்டேன். கிடையாது, உலகத்திலேயே பார்க்கலாம்னு அடுத்தபடியா லோகத்திலேயே ஒரு திருஷ்டாந்தம் கேட்டுறாரு. உகந்த விஷயத்துக்கு சேஷமாக இருக்கும் இருப்பு தகப்பனாருக்கு கைங்கரம் பண்ணுறான், தாயாருக்கு கைங்கரம் பண்ணுறான், ரொம்ப உகந்த விஷயமா இருக்கக்கூடிய தன்னுடைய பத்னிக்கே சில பேர்கள் சில காரியங்கள்லாம் செய்து கொடுக்கிறார்கள். சந்தோஷமா தானே பண்றா. அந்த காலத்துல வருத்தப்படுறாளா, அப்பாவுக்கு பண்ணினதோ ஆச்சாரியனுக்கு பண்ணினதோ. அதே போல எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்க, ஒரு காலத்தையும் இவனுக்கு கசப்பாக இருக்காது, வருத்தத்தை அளிக்காது. மெய்யை நன்றாக வருத்தி செய்யக்கூடிய கைங்கரியம் உனக்கு ஆனந்தத்தை தான் விளைவிக்குமே ஒழிய வேறல்ல என்று காட்டுகிறார். உகந்த விஷயத்துக்கு சேஷமா இருக்கும் இருப்பு ரொம்ப சுகமா இருக்குன்னு லோகத்துல பார்க்கிறோம். தாயார் தகப்பனா இருக்க பணிவிடை புரிந்து சத்புத்திரன்னு சொல்றான். என்ன பாக்கியம், நான் என்ன பாக்கியம் செய்தேனோ இவர்களுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் எனக்கு கிடைத்ததுன்னு சந்தோஷப்படுகிறானே ஒழிய ஒரு காலத்திலையும் துக்கப்படுவதே இல்லை. அதுபோல சேழத்தம் துக்க ரூபமாகவே இருக்கணும்ன்ற நியதி இல்லை. லோகத்திலேயும் சந்தோஷத்தை விளைவிக்கக்கூடிய கைங்கரியங்களும் உண்டு, சேழத்தும் உண்டுன்னு காட்டினார். அதனாலே இந்த சேழத்தம் ஒரு காலத்திலேயும் துக்கமா இருக்காது, அதுதான் முக்கியமானது. ஜீவாத்மாவுக்கு முக்கியமானது சேஷத்துவம் தான். இது அழ்வார் நன்னா காட்டியிருக்காருன்னு விசேஷமாக காட்டியிருக்கிறார்கள். ஞானானந்தமயன் ஆக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை விரும்ப மாட்டார்கள் எப்பொழுதும் சேஷத்துவம் இல்லாத போதும்னு காட்டினார். ஆழ்வார் நம்ம ஆழ்வாரும் காட்டுறார். அடியேனுள்ளான் உடலுள்ளான் என்று காட்டுகிறார். அற்புதமான பாசுரம் எட்டாம்பத்து திருவாய்மொழி. எட்டாம்பத்துல எட்டாம் திருவாய்மொழி கண்கள் சிவந்து என்கிற திருவாய்மொழி, அதுல ரெண்டாவது பதிகம், ரெண்டாவது பாசுரம், ரெண்டாவது பாசுரத்துல சொல்றார் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான்னு ஆரம்பித்து சொல்றார். அந்த இடத்துல சொல்லக்கூடிய காலத்துல எம்பெருமான் எங்கெல்லாம் இருக்கான்னு அழ்வார் பார்க்கிறார். பார்த்த காலத்துல அழ்வாருக்கு எம்பெருமான் காட்டுகிறான் அடியேன் உள்ளான்னு அழ்வார். இந்த அடியேன்ற சப்தம் எத்தனையோ இடத்துல பிரயோகம் பண்ணியிருக்காரு அழ்வார். முதல்ல திருவிருத்தம் தொடங்கச்சிய அடியேன் செய்யும் விண்ணப்பமே போய் நின்ன ஞானமும் பல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. அடியன் ஒரு விண்ணப்பம் பண்றேன், அடியன் ஒன்று சொல்றேன், தேவரீர் கேட்கணும்ன்றார். இந்த அடியேன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன, தேகத்தோடைய கூடின ஜீவாத்மாவான நான் அர்த்தம். அவ்விடத்துல தேகம் இல்லாமல் ஜீவாத்மாவினால விண்ணப்பம் பண்ண முடியுமா, சொல்ல முடியுமா? அதனால தேகத்தோடைய கூடின ஜீவாத்மா, இப்படி எந்த இடத்துல அடியேன்னு வந்தாலும் தேகத்தோடைய கூடின ஜீவாத்மாவை தான் காட்டும். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் தேகத்தை தவிர்த்து ஆத்மாவை மட்டும் சொல்லக்கூடிய சப்தம் அடியேன்னு காட்டுகிறார் இடத்துல. அதுதான் எட்டாம்பத்திலே திருவாய்மொழியிலே எட்டாவது திருவாய்மொழி கண்கள் சிவந்து. அந்த தசகத்துல ரெண்டாவது பாசுரத்துல அடியேன் உள்ளான்னார். அந்த இடத்துல அடியேன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஜீவாத்மாவை மட்டும் சொல்றார். ஏன் அப்படி கொள்ளவனம்னார், அடுத்தபடியா உடல் உள்ளான்ட்டார் அழுவார். அடியேனுக்குள்ள ஜீவாத்மாவுக்குள்ள இருக்கான், என்னுடைய சரீரத்திலையும் இருக்கான்னு சொல்றார். அச்சித் பதார்த்தத்திலையும் இருக்கான், ஜீவாத்மாவுக்குள்ளேயும் இருக்கான்னு அழுவார் சொல்றார். ஆக தேகத்தை தனியாக உடல்னு சப்தத்தால கழுவிட்டார். அப்ப அடியேன்ற சப்தம் எதை குறிக்கணும், ஜீவாத்மாவை மட்டும் குறிக்கணும். அழுவார் என்ன சொல்லியிருக்கணும், ஜீவாத்மாவுக்கு ஞானானந்தமயங்கள் முக்கியம் என்று இருக்குமே, ஆனால் அடியேன்ற சப்தத்தை சொல்லக்கூடாது, ஞானானந்தமயனான எனக்குள்ளே உள்ளான் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லலையே அழ்வார். அழ்வார் என்ன சொல்றார், அடியேன் என்கிற சப்தத்தால சொல்றார். அடியேன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன, தாசபூதன் அர்த்தம், சேஷபூதன் அர்த்தம். ஆ ஜீவாத்மாவுக்கு அந்தரங்க ஸ்வரூபம் எதுன்னு கேட்டார், அடியேன் என்பதுதான் என்று அழ்வார் காட்டினார். அதனால ஜீவாத்மாவுக்கு முக்கியமானது எது என்ன, ஸ்வரூப நிரூபக தர்மம் என்று காட்டுவர்கள். ஸ்வரூபத்தை நிரூபித்து காட்டக்கூடிய இந்த ஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்றது எது காட்டுறது, சேஷத்தம் தான் காட்டுறது. சேஷத்துவத்தை கொண்டே அவனை நிரூபிக்க வேண்டுமே ஒழிய வேறு ஒன்றை கொண்டல்ல. உப்புன்னு எடுத்துக்கிறோம், உப்பை எடுத்து உப்பா அரவையா சர்க்கரையா அப்படின்னு சந்தேகம் வருது. இப்ப என்ன பண்றோம், வாயில போட்டு பார்க்கிறோம், உப்பு கரிக்கிறது. ஆ கரிப்பு என்பது இருக்கிறதே, அதுக்கு உண்டான அந்த ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபம் அந்த குணம், அதை கொண்டுதான் அறியும். அதுக்கே உண்டானது, மற்றொன்றுக்கு இல்லாது. ஆகையினாலே அதை கொண்டு நாம் அறிகிறோம். எதை கொண்டே நாம் ஒரு வஸ்து அறிகிறோமோ அதற்கு ஸ்வரூப நிரூபக தர்மம்னு பேரு. ஜீவாத்மாவை எப்படி அறிகிறோம்னாக்க, சேஷத்தத்தை கொண்டே அறிகிறோமே ஒழிய ஞானானந்தத்தை கொண்டு அல்ல. ஆகையினாலே சேஷத்தைக்க நிரூபணி என்று காட்டினார் அழ்வார். அடியேன் உள்ளான் என்று காட்டினார் விடத்துல. இது அந்த காலத்துல கூரத்தாழ்வான் போய் ஸ்ரீபாஷ்யம் எழுதிருக்கார் எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்துல. ஜீவாத்மாவுக்கு அந்தரங்க நிரூபகம் எது, ஞானானந்தமா அல்லது சேழத்தமானு கேட்டு வாரம் திருக்கோட்டியூர் நம்பின் இடத்துல கேட்டு வாரம் சொன்னார். திருக்கோட்டியூர் நம்பின் இடத்துல போனார். ஸ்ரீரங்கத்திலேயே நடந்து அவ்வளவு தூரம் போய் அங்க போய் அவரை சேவிச்சார், உட்கார்ந்துன்றும் அப்படின்னார். ஆறு மாச காலம் இருந்தார், உத்தரவும் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் திருக்கோட்டியூர் நம்பி 6 மாசம் ஆச்சு, எம்பெருமானார எத்தனை காலம் சேவிக்காமல் இருக்கிறது, எம்பெருமானை எப்படி சேவிக்காமல் இருக்கிறது, காவேரியில் நீராடவில்லையே, எம்பெருமானாருடைய காலட்சேப கோஷ்டியை இழந்திருக்கோமேன்னு ரொம்ப வருத்தம் இந்த கூரத்தாழ்வானுக்கு. அடியன் 6 மாசம் ஆச்சு போயிட்டு வரேன்னு சொன்னார், போயிட்டு வாரம் அடியன் ஆழ்வார் அடியன் உள்ளான் என்றபடி கண்டாயே அப்படின்னு சொன்னார். அந்த காலத்தில் அதை பெற்றுக்கொண்டு வந்தார், எம்பெருமானாரிடத்துல சொன்னார். சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் எம்பெருமானாருக்கு. எம்பெருமானார் எல்லாருக்கும் விளக்கி தெரிவித்தார், இடத்துல ஆழ்வார் அடியேன்ற சப்தத்தாலே ஜீவாத்மாவை குறிக்கிறபடினாலே சேஷத்வைக்க நிரூபணம், சேஷத்வத்தை கொண்டே நிரூபிக்க வேணும். ஞானானந்தங்கள் தடத்தம் என்னும்படி தாக்கியமரே அந்தரங்க நிரூபகம் என்கிறார் ஸ்ரீவஜனபூவன திவ்யசாஸ்திரத்துல. ஆகையினாலே எதை கொண்டு நாம் ஜீவாத்மாவை அறிய வேண்டும்னா பகவச்சேஷத்வத்தாலேயே அறிய வேண்டும். பகவச்சேஷத்துவம் இல்லாத போது இது தியாஜ்யம் என்றார். அதைத்தான் ஆளவந்தார் சொன்னார்னு அற்புதமாக தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். தாசம் தத் சத்யம் மதுமதன விஜாபனம் இதம், மதுமதனை மதுசூதனன் மது என்கிற அசுரனை அழித்தவனே இது நான் சொல்லக்கூடியது சத்தியமான வார்த்தைன்னு சொன்னார். பெரியவாச்சான் பிள்ளை ஸ்தோத்திர ரத்னத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவார், ஒரு அற்புதமான அர்த்தம் காட்டியிருக்கார், அதையும் சேர்த்து தெரிவிக்கிறேன். அவ்விடத்துல பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், மதுமதனான்னு நீ அழைக்கிறேன் எம்பெருமானை, மதுமதனன்னா மது என்கிற அசுரனை அழித்தவனே மதுசூதனனே என்று அழைக்கிறார். ஏன் சொல்றாருன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்க சேஷத்துவத்துக்கு பகிர்பூதமா, சேஷத்துவம் இல்லாமல் என்னுடைய ஆத்மா தேருமையானால், எம்பெருமானே உனக்கு சேஷப்பட்டது இந்த ஆத்மா, அப்படி இல்லாமல் ஒரு ஆத்மா இது சுதந்திரமானது என்று தேருமே ஆனால், அது ஞானானந்தமயன் என்று மட்டிலும் தேருமே ஆனால், அப்பொழுதோ அது 100 சுக்கராக உடஞ்சு போட்டோம் எனக்கு வேண்டாம்னு நான் சொல்றேன். இது உண்மையான வார்த்தை. சில பேர்லாம் சொல்ற முடியும், எத்தனையோ சொல்றேன், எம்பெருமான முன்னால போய் எப்ப நீ சேர்த்துக்கு போறாய்ப்பா, இப்ப நீ என்ன திருவடி சேர்த்துக்கு போறாய்ன்றோம், உண்மையான வார்த்தையா? எம்பெருமான் உடனே வாய் திறந்து கேட்கிறான்னு வச்சுக்கோங்க, வரீரா இதோ விமானம் காத்துன்னு இருக்கு, ஐசின் போறேன் பரமகத்துக்குன்னு சொல்றான், போமா நம்ம எல்லாரும் போக மாட்டோம் உடனே. இதெல்லாம் போழ்கனான வார்த்தை, அகிருதயமான வார்த்தை, மனஸ்கரித்து நாம் சொல்லவில்லை, சகிருதயமான வார்த்தை இல்லை. அப்படி அகிருதயமாக இருக்கக்கூடியது இந்த வார்த்தை என்று இருக்குமே ஆனால், எம்பெருமானே மது என்கிற அசுரன் உன் கையிலே என்ன பாடுபட்டானோ அந்த பாடு நான் படக்கடவேன், என்ன அப்படி நீ சித்திர ஹிம்சை விசித்திர ஹிம்சை பண்ணி என்னை கொல்லலாம் என்கிறார். பிரதிஜை பண்ணிறார் அளவந்தார்னு காட்டுகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை. இப்படி பிரதிஜை பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்கக்கூடிய உயர்ந்த அர்த்தம்தான் சேஷத்வைக நிரூபணியன். அதைத்தான் இந்த இடத்துல அற்புதமாக காட்டுகிறார் சுவாமி. எம்பெருமானே நம்பெருமானே இந்த வார்த்தையை சொல்கிறார், மத்தாத்தேக ஸ்வபாவா என்று காட்டுகிறார். என்னுடைய தாசியமே அவனுக்கு என்று மதேக அனுபவா என்று காட்டுகிறார் இவ்விடத்தில் என்பது குறிக்கொள்ளத்தக்கது.
சத்வரூபத்தை தெரிய கண்டால் ஸ்வரூபகதமான ஞானானந்தங்கள் அளவிலே,
ஞானானந்தங்கள் அளவிலே இப்ப என்ன பார்க்கிறது, சஸ்வரூபத்தை ஜீவாத்மஸ்வரூபத்தை நன்றாக தெளிய தெளிவாக கண்டால், கிறிஸ்டல் கிளியரா பார்த்தால்னு அர்த்தம். அப்படி பார்த்தால் என்ன தெரியும்னா, ஞானானந்தங்கள் அல்ல சேஷத்தந்தான் பிரதானம் என்பது நன்றாக தெரியும்.
ஸ்வரூபகதமான ஞானானந்தங்கள் அளவிலே பரியவசிக்க அன்றிக்கே,
அதோட முடிஞ்சு போறதில்லை. ஞானானந்தமய ஸ்வாத்மான்றதுல அதோட நிற்பது கிடையாது. அவன் சேஷோகி பராத்மனா, இந்த ஞானானந்தன்மயனாக இருக்கக்கூடிய ஆத்மா உத்தேசியமாவதற்கே காரணம் அவனுடைய சேஷத்துவம் தான், பகவத் சேஷத்துவம் தான் என்று காட்டுகிறார்.
ஸ்வரூப யாதாத்மியத்தரவும் செல்லுமிரே,
ஸ்வரூபத்தை உள்ளபடி அருகை, ஸ்வரூப யாதாத்மியம் ஸ்வரூபத்தை யதாவத்தா பார்க்கறதுன்னு ஒண்ணும், இருக்கிறபடி பார்க்கறதுன்னு ஒண்ணும், ஸ்வரூபத்தை நன்றா உள்ளபடி அருகை யதாவஸ்திதமா அறிவது இது பகவத் சேஷபூதன் என்று அறிவதே ஆகும். அதனாலதான் தாசைக ஸ்வபாவகா என்கிறார் என்று காட்டியது.
ஸ்வரூப யாதாத்மியமாவது,
ஸ்வரூப யாதாத்மியம் என்ன என்று மேலே தெரிவிக்கிறார். அடுத்த காலட்சம் பரதந்திரப்பட்டிருப்பது, மிகவும் பரதந்திரப்பட்டிருப்பது, அதுதான் அஜித்வத் பாரதந்திரம் என்று தெரிவிக்கிறார்கள். பகவானுக்கு எப்படின்னா, பகவான் வைத்தபடி இருக்கிற நாளாக தன்னை பிரித்து கொண்டான் எம்பெருமான் அவதாரத்திலே. சக்கரவர்த்தி திருமணம் ராமனாக பிறந்த காலத்திலே, ராமனாக பிறந்தான், லக்ஷ்மணனாக பிறந்தான், பரதனாக பிறந்தான், சத்ருடனா பிறந்தான், ஆத்மானம் சதுர்விதம் கிருத்வா என்று சொல்லப்படுகிறது. 4வது வகுத்து கொண்டு எம்பெருமான் பிறந்தான். எல்லாரிடத்திலையும் பகவானுடைய தத்துவத்தில் சம்பந்தம் உண்டு. அதனால் நான்காக பிறந்தார்கள். எதற்காக நாலாக பிறந்தான்? சக்கரவர்த்தி திருமணா பிறந்து சாதாரண தர்மத்தை அனுட்டித்தான். சாதாரண தர்மம் என்ன? தாயார் தகப்பனார் சொல்வதை கேட்பது, பெரியோர்கள் சொல்வதை சிறியோர்கள் கேட்பது. அந்த அந்த காலத்திலேயே அழிந்து கிடந்துதான். திரேதா யுகத்திலேயே பெரியவாள் சொன்னதை சின்னவாள் கேட்கல. என்ன கலியுகத்தில் அப்புறம் துவாபர யுகம், அப்புறம் கலியுகம், இப்போ கேட்கலைன்றதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ சின்னவாள் சொல்றதை பெரியவாள் கேட்கலையேன்னு தான் வருத்தப்படும். ஆக அப்படியல்லவா தலைகீழாக மாறிப்போய் விடுகிறது. அந்த காலத்திலேயே கேட்கலையா, அதை நிர்தாரணம் பண்ண வேண்டும், உலகத்திலே நிலை நாட்ட வேண்டும் என்பதற்காக சாதாரண தர்மம் அனுஷ்டானம் பண்ணினான். தகப்பனார் கூப்பிட்டு முதல் நாள் கூப்பிட்டு நாடு கொடுக்கிறேன் என்று சொல்ல, மறுநாள் கூப்பிட்டு குலக்குமரா காடுரைய போ என்று விட கொடுத்தான், புறப்பட்டு போனான்னு பார்க்கிறோம். இது சாதாரண தர்மம் அனுஷ்டானம். விசேஷ தர்மம் என்ன? இப்படி சொன்ன எம்பெருமான் தான் எனக்கு பிதா, தசரதன் பிதாவல்ல, எல்லாம் எம்பெருமான் தான், எல்லா பந்துவும் அவனே, அவனுக்கு சகல விதமான சேஷபுத்திகளும் செய்ய வேணும் என்று சேஷத்துவத்தை நிலைநாட்டினார் லக்ஷ்மணனாக இருந்து. அடுத்தபடியா பரதன் வந்தான். பரதன் வந்தவனுக்கானே பாரதந்திரத்தை நிலைநாட்டினான். எம்பெருமானுக்கு பரதந்திரப்பட்டவன். காட்டிற்கு போய் ராமனை திரும்பி அழைத்து வருவதாக சென்றவன் சித்திரகூட பர்வதத்திலே ராமனை சந்தித்தான். ராமன் நாட்டிலே போய் நீ 14 வருஷ காலம் எனக்கு பிரதிநிதியாக இருந்து ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுவாய் என்று நியமிக்க அந்த நியமனத்தை சிரசா ஏற்றுக்கொண்டு வந்தான். இது பாரதந்திரம். வைத்தவிரத்தில் இருந்தேனோ பரதாழ்வானை போலே என்பது திருக்கோளூர் பெண்பிள்ள ரகசியத்திலே காண கிடக்கக்கூடியது. பெருமானார் திருக்கோளூர் உறுப்பினாராம். நவ திருப்பதிகளில் ஆழ்வார்த்தனை சுற்றி இருக்கக்கூடிய 8 திருப்பதிகளில் ஒன்று திருக்கோளூர், மதுரை ஆழ்வாருடைய திவ்ய அவதார க்ஷேத்திரம். அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. எதிரில் ஒரு பெண்பிள்ளை திருக்கோளூர்ல இருந்து புறப்பட்டு வந்தார். பிள்ளை பெண்பிள்ளாய் எல்லோரும் புகுமூர் உனக்கு புறப்படும் ஊராயித்தா, தினமென் இளமான் புகுமூர்ன்றார் ஆழ்வார். எல்லாரும் போகக்கூடிய ஊர் திருக்கோளூர்னு ஆழ்வார் சொல்றார். ஆழ்வார் ஆகிற பெண்பிள்ளை கட்டாயவங்க தான் போயிருக்கணும்னு தாயார் சொல்றார். அப்படிப்பட்ட ஊர் அந்த ஊர்ல இருந்து ஏன் புறப்படுறான்னு கேட்டா, அவள் தன்னை பத்தி பலவிதமா குறைவா சொல்லிக்கணும். அவரை போல இருந்தேனா இவரை போல அக்ரூரை அழைத்து வா என்றேனோ, அக்ரூரை போலேன்னு ஆரம்பித்து அக்ரூரனை போல இருந்தேனா நான் இல்லையே என்று உத்தம அதிகாரிகள் எல்லாம் சொல்லி, அவளை போல நான் இல்லை, அதனால திருக்கோளூர்ல இருந்து புறப்படுறேன்றா. அதுல ஒரு வார்த்தை, வைத்தவடத்தில் இருந்தேனோ பரதாழ்வானை போலே, வைத்தவடத்துல இருந்தான். இந்த பாரதந்திரம், பாரதந்திரம்னு பரனாலே நிர்வகிக்கப்படுகை, போ அங்க போய் இரு, நான் 14 வருஷ காலம் பிரிந்திருந்த அவ்விடத்திலே இரு என்று சொல்ல அதை கேட்டு திரும்பி போனான்னு பார்க்கிறோம். அது பாரதந்திர ஸ்வரூபம், அதை நிலைநாட்ட வேண்டும். அடுத்தபடியா அதற்கு மேலே பாகவத சேஷத்துவம், உயர்ந்த தர்மம், அதை நிலைநாட்டினான் சத்ருக்னன். நாளாக காட்டுகிறார்கள் சாதாரண தர்மம், விசேஷ தர்மம், விசேஷத்தர தர்மம், விசேஷத்தம தர்மம் என்று காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். ஆக அந்த நாளையும் காட்டினா, அதுல பாரதந்திரம் இருக்க, அது ஜீவாத்மாவுக்கு சொரூப் அத்தியந்த பாரதந்திரம், பரதாழ்வானை போலே இருக்க வேண்டும். அதை நிலைநாட்டினான் இவ்விடத்திலே பரதாழ்வான். அதை சொல்றார் இவ்விடத்துல பகவத் சுரூபம் என்ன? ஜீவாத்மாவுக்கு அத்தியந்த பாரதந்திரம் என்று காட்டுகிறார் இவர்கள்.